إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي امري، اللهم علمني ما ينفعني، وذكرني بما علمتني. اللهم انا نسالك علما نافعا، وعملا متقبلا، ورزقا حلالا مباركا. كنيتكم يا الله يا ريال غريب سبودري غريب الله يا رلال. كتاب التوحيد என்ற இந்த மிக முக்கியமான ஒரு நூலின் வகுப்பிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். கல்வி வகுப்புகளில் ஏராளமான கல்வி வகுப்புகள் இருக்கின்றன. அந்த கல்விகளிலேயே மிக மிக முக்கியமான கல்வி அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய கல்வி. எந்த கல்வியால் நீங்கள் உங்களை படைத்த ரப்பை அறிந்து கொள்ள முடியுமோ, அவனுடைய சிபத்துகளை தன்மைகளை பண்புகளை அறிந்து கொள்ள முடியுமோ, அவனை எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த இல்மை நீங்கள் அடைய முடியுமோ, அந்த கல்வி வகுப்பு வகுப்புகளிலேயே மிக சிறந்த கல்வி வகுப்பு. கல்விகளிலேயே மிக சிறந்த கல்வி அந்த கல்வி. படைத்த ரப்பை நமக்கு யார் என்று அறிமுகப்படுத்தி அவனுடைய குணங்கள் தன்மைகள் பண்புகள் என்ன, அவனை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அவனை நாம் எப்படி வணங்க வேண்டும், இத்தகைய இல்ம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய இல்முகளிலேயே குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய இல்முகளில் முதலாவது இல்ம் இந்த இல்மு தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தொடக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்வை யார் என்று அறிமுகப்படுத்துகிறது இந்த வசனம்? அவன் ரப்புல் ஆலமீன், அவன் அர்ரஹ்மான், அவன் அர்ரஹீம். அவருடைய சிபத்துகளை நமக்கு அறிமுகப்படுத்தியது அதோடு சேர்த்து, ஐயாரே நீ அல்லாஹுவை துதிக்க வேண்டும், அல்ஹம்துலில்லா, அவனை நீ வணங்க வேண்டும், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னுடைய நம்பிக்கை ஆதரவு பயம் அச்சம் தொடர்பு இவையெல்லாம் அந்த ரப்போடு தான் இருக்க வேண்டும் என்று இந்த தொடக்க துதிமொழிகளோடு இருக்கின்ற வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நீங்கள் குர்ஆனை ஆழ்ந்த கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பார்த்தால் இந்த கருத்து மிக தெளிவாக துல்லியமாக அழுத்தமாக ஆழமாக உறுதியாக பதிவு செய்யப்படுவதை பல நூறு அல்ல பல ஆயிரம் வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நம்முடைய இந்த கிதாப் கிதாபு தௌஹீத் இந்த நூலுடைய நோக்கமும் கவனியுங்கள். இந்த நூலுடைய நோக்கம் என்னவென்றால், சிலர் விளங்கிக் கொள்வது போன்று ஏதோ ஒரு கொள்கையை திணிக்கப் போகிறார்கள், ஏதோ இந்த நூலுடைய ஆசிரியர் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார், அந்த கொள்கையை நமக்கெல்லாம் அவர் மூளை சலவை செய்து அவர் புகுத்தப் போகிறார் என்று தவறாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறது கருதப்படுகிறது. அப்படி அல்ல. இந்த நூலுடைய நோக்கம் என்னவென்றால், குர்ஆனோடு உங்களை நெருக்கமாக்குவது,
குர்ஆனை சிந்திக்க தூண்டுவது, குர்ஆனை நீங்கள் எப்படி அணுக வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும். ஏனென்றால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட இந்த வசனங்கள் இன்று வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலை எப்படி என்றால், ஏதோ 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, அவர்களுக்கு தான் கட்டளை கொடுத்தது, அவர்களை தான் ஏவியது, அவர்களை தான் தடுத்தது, செய்யுங்கள் என்று சொன்னாலும் அவர்களைத்தான், செய்யாதீர்கள் என்று சொன்னாலும் அவர்களைத்தான். நமக்கெல்லாம் இல்லை, நாமெல்லாம் பிறவி முஸ்லீம்கள், நாம் இஸ்லாமை முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நமக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக இந்த கட்டளைகளையும் விளக்கல்களையும் 1400 ஆண்டுகளுக்கு மட்டும் முன்பு உள்ளதாக மட்டும் எண்ணிக்கொண்டு குர்ஆனை சிந்திக்காமல் புரியாமல் இந்த காலத்திலும் இந்த குர்ஆன் வாழ்கின்ற ஒரு அல்லாஹ்வுடைய வேதமாக நமக்கு இன்று கட்டளை கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய நிறைய செயல்களை விட்டு நம்மை தடுக்கக்கூடியதாக இருப்பதை நம்மிலே பலர் புரிந்து கொள்வதில்லை. ஆகவேதான் எந்த தௌஹீதை, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டு அந்த நபிமார்களுடைய தொடர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறைவு செய்யப்பட்டு ஷிர்க் இலை வைத்தல், இது பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம், இந்த ஷிர்கை எதிர்த்துத்தான் எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்தார்கள், போரிட்டார்கள், இறுதியாக தங்களது உயிரையும் அதற்காக தியாகம் செய்தார்கள். இந்த ஒரு அடிப்படை, அதாவது அல்லாஹ் ஒருவனை வணங்குவது தௌஹீத், ஷிர்கை விட்டு விலகுவது, முற்றிலுமாக முஸ்லிம்கள் இந்த அடிப்படையை மறந்துவிட்டார்கள். முஸ்லிம்கள் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம், இதுதான் லட்சியம். இபாதத்துல்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹு, தான் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, அல்லாஹுவை தவிர யாரெல்லாம் பிறரை வணங்குகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க அழைப்பது, அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது வணங்கப்படுவதற்கு தகுதியானதல்ல, அதை வணங்கக்கூடாது என்பதை அதை வணங்கக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்தி உறக்கச் சொல்வது, எடுத்துச் சொல்வது, அதற்காக என்னென்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் அத்தனை சிரமங்களையும் சகித்து தாங்கிக் கொள்ளும், இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். இது இல்லை என்றால், இதை ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் செய்யவில்லை என்றால் அவர் மூமினே அல்ல, முஸ்லீமே அல்ல. ஆனால் இந்த ஒரு அடிப்படை மறந்துவிட்ட காரணத்தால் முஸ்லிம்களே முஷ்ரிக்குகளாக மாறிவிட்ட நிலை ஏற்பட்டது. எப்படி இந்த ஒரு அடிப்படையை மறந்த காரணத்தால், இதை அடிப்படையாக வைத்து வாழ்க்கையை அவர்கள் வாழாத காரணத்தால் முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகளாக மாறிவிட்டார்கள். பெயர் முஸ்லிம், ஆனால் செயலால் முஷ்ரிக்குகள். அன்பானவர்களே, இத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் இங்கே ஷிர்க், அதாவது தௌஹீதுடைய பூமியாக இருந்த ஒரு பூமி ஷிர்க்குடைய பூமியாக மாறி ஷிர்க்குகள் மலிந்திருந்த ஒரு இடத்தில், ஒரு சூழ்நிலையில் தான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மக்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், ஆனால் எப்படி வணங்க வேண்டும் என்ற சரியான கல்வி இல்லாமல் தொழுகைக்கு செல்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், ஜகாத்து கொடுக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், திக்ர் செய்கிறார்கள், இன்னும் மணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வை அறியாமல், அல்லாஹ்வை அறிந்திருந்தால் அவர்கள் ஷிர்க் செய்திருக்க மாட்டார்கள், அல்லாஹுவை அறிந்திருந்தால் அவர்கள் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் பரிசுத்தமாக ஆக்கியிருப்பார்கள், அல்லாஹுவை அறிந்திருந்தால் அவருடைய தன்மைகளை மறுத்திருக்க மாட்டார்கள். ஆகவே மக்களுக்கு அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக, ரப்பை அறிமுகப்படுத்துவதற்காக, அப்ப ரப்பை அறிமுகப்படுத்துவதற்காக தனி ஒரு நூல் தேவையா என்றால், குர்ஆன் முழுக்க ரப்பை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான், ஹதீஸுகள் முழுக்க ரப்பை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான், அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வசனங்களை எடுத்து அதை பாடமாக ஆக்கி அவர்கள் மக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள், பரப்பினார்கள். குர்ஆனிலிருந்து வசனங்களை எடுத்து, ஹதீஸுகளிலிருந்து சில தொகுப்புகளை எடுத்து
அதை பாடமாக்கி மக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். முழு குர்ஆனை இதன் அடிப்படையில் நீங்கள் புரிந்து பாருங்கள். ஏனென்றால் குர்ஆன் எல்லாம் ஒரே பாட்டையில் ஒரே அமைப்பில் இறக்கப்பட்ட வசனங்கள் தான். தௌஹீதை அடிப்படையாக வைத்து இறக்கப்பட்ட வசனங்கள் தான் குர்ஆனுடைய வசனங்கள். தௌஹீதை உறுதிப்படுத்துவது, சிறுக்கை விட்டு மக்களை தடுப்பது, இந்த அடிப்படையில் தான் அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினார். நபிமார்களை இதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பினார். ஆகவே இந்த ஒரு சின்ன தொகுப்பு குர்ஆனை நாம் அணுகுவதற்கு, குர்ஆனுடைய நோக்கத்தை நாம் புரிவதற்கு. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலே கால கிடைக்கின்ற அந்த தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக இந்த தொகுப்பை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் குர்ஆனுடைய ஆதாரத்தோடு இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய ஆதாரத்தோடு இருக்கும், பிறகு சஹாபாக்கள் அல்லது தாபியீன்களுடைய விளக்கத்தோடு இருக்கும். இதை தவிர தனி மனித கருத்துக்கோ, தனி மனித சிந்தனைக்கோ, தனி மனிதனுடைய அபிப்பிராயத்துக்கோ இந்த நூலிலே கடுகளவு கூட அனுமதி இருக்காது. கடுகளவு கூட அப்படி ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்காது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த நூலை மிக கவனமாக, ரொம்பவும் முக்கியத்துவத்தோடு, பொறுப்போடு, நல்ல உணர்வுகளோடு, சிந்தனைகளோடு நாம் படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வானாக. பாருங்க, கிதாபு தௌஹீத், இந்த நூலுக்கு இமாம் அவர்கள் வைத்த பெயர் கிதாபு தௌஹீத். அத்தௌஹீத், இந்த வார்த்தை வஹத யுவஹிது தௌஹீதன், வஹத யுவஹிது தௌஹீதன் என்ற அரபி பதத்திலிருந்து வந்தது. இன்று குர்ஆனையோ ஹதீஸையோ சரியாக படிக்காதவர்கள் இந்த தௌஹீத் என்ற வார்த்தை ஏதோ புதிதாக உருவாக்கப்பட்ட, புதிதாக யாரோ சிலர் கண்டுபிடித்த வார்த்தையாக எண்ணுவார்கள். ஆனால் அப்படி அல்ல, குர்ஆனிலே இந்த வார்த்தை இருக்கிறது, ஹதீஸுகளிலே ஏராளமாக இருக்கிறது, சஹாபாக்கள் தாபியீன்களுடைய கூற்றுகளிலே ஏராளமாக இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, தௌஹீத் என்றால் எதை குறிக்கின்றோம்? தௌஹீத் என்றால் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்வது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவது, அவனை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தகுதியானவை என்று உறுதிப்படுத்துவது, அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் எவ்விதமான வணக்க வழிபாடுகளும் தகுதியானதல்ல, இந்த கருத்துகளைத்தான் தௌஹீத் என்ற இந்த வார்த்தை உணர்த்துகிறது. வார்த்தையினுடைய நேரடி பொருள் என்ன? தௌஹீதன், இந்த அஹத் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களில் ஒன்றாகிய அல் வாஹித் என்ற வார்த்தை, இவை இரண்டும் இந்த தௌஹீத் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருந்தான். அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களில் அல் அஹத் என்பதும் அல் வாஹித் என்பதும் இந்த தௌஹீத் என்ற அந்த வேர்ச்சொல்லிலிருந்து வந்திருந்தான். அஹத் தனித்தவன், அல் வாஹித் ஒருவன். அப்போது தௌஹீத் என்றால் என்ன அர்த்தம்? ஒருமைப்படுத்துவது. வஹத யுவஹிது தௌஹீதன், ஒருமைப்படுத்துவது. இது இந்த தௌஹீத் என்ற வார்த்தையினுடைய நேரடி பொருள். ஷரீஅத்திலே, குர்ஆனிலே, ஹதீஸிலே, சஹாபாக்களின் கூற்றுகளிலே தௌஹீத் என்று சொல்லப்பட்டால், தௌஹீத் என்பதற்கு நேரடி அகராதி மொழி சார்ந்த பொருள் ஒருமைப்படுத்துவது. இதை குர்ஆனில் பயன்படுத்தும் போதும் ஹதீஸுகளிலே பயன்படுத்தும் போதும் தௌஹீத் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் ஒருவன் தானே, நாம் என்ன அவனை ஒருமைப்படுத்துவது என்றால் அவனுக்கு தகுதியானதை அவனுக்கு மட்டும் செய்வது, அவன் ஒருவனுக்கு மட்டும் செய்வது. அல்லாஹுவை நாம் ஒருமைப்படுத்துவது என்றால் அல்லாஹ் ஒருவன் தான், நாம் நம்முடைய செயலால் அல்லாஹுவிற்கு மட்டும் தகுதியானதை அல்லாஹுவிற்கு மட்டும் சொந்தமாக்குவது. இது மூன்று அடிப்படை அம்சங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த மூன்றை இரண்டாக அவர்கள் விளக்கிக் கொடுத்தார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திற்கு முன்பு வாழ்ந்த, அவருடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் இந்த தௌஹீத் என்பதை இரண்டாக நமக்கு விளக்கிக் கொடுத்தார்கள். அதைத்தான் நம்முடைய சமகாலத்து அறிஞர்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துவதற்காக இந்த தௌஹீத் என்ற இந்த இரண்டு விஷயங்களை, தௌஹீதுக்குள் உள்ள இந்த இரண்டு விஷயங்களை மூன்றாக நமக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறார்கள். அது என்ன மூன்று விஷயங்கள்? முதலாவதாக அல்லாஹ் என்பவன் அவனுடைய உள்ளமை ஒன்றுதான். ஒரு பொருளுக்குத்தான் அல்லாஹ் என்று பெயர், அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்ற அந்த ஒரு பொருள் இரண்டு கிடையாது, அல்லாஹ் என்ற அந்த ஒரு பொருள் மூன்று கிடையாது. இது தௌஹீதினுடைய முதல் வகை. இதைத்தான் நம்முடைய இன்றைய உசூல், அகீதாவுடைய உசூல் பாடத்திலே தௌஹீத் ஃபித் தாத் அல்லது தௌஹீது தாத் என்று சொல்லப்படும். தாத் தால் அலிப் தா நீளமானதா, அது தௌஹீத் ஃபித் தாத் என்றோ தௌஹீது தாத் என்றோ சொல்லப்படும். அல்லாஹ்தான் ஒருவன், அந்த ஒருவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் இருவர் அல்ல, மூவர் அல்ல. இப்படியாக அந்த கடவுள் இறைவன் என்ற அந்த ஒரு பொருளை ஒருமையாக மட்டும் ஏற்றுக்கொள்வது, ஒன்றுக்கு மேற்பட்டதை கடவுளாக இறைவனாக சொல்லாமல் இருப்பது, அந்த ஒருவனுக்குள்ள அழகிய திருப்பெயர்தான் அல்லாஹ் என்பது. இது தௌஹீதுடைய முதல் வகை. இரண்டாவது வகை, அந்த ஒருவன் கடவுளாகிய அந்த ஒருவன், இறைவனாகிய அந்த ஒருவன், யாரை நாம் அல்லாஹ் என்று அழைக்கிறோமோ அந்த ஒருவன் அவனுக்கென்று அழகிய திருப்பெயர்களும் அழகிய குணங்களும் உயர்ந்த பண்புகளும் உள்ளன. அந்த ரப்புக்கென்று, அந்த அல்லாஹுவிற்கென்று அழகிய திருப்பெயர்களும் அழகிய குணங்களும் உயர்ந்த பண்புகளும் இருக்கின்றன. எப்படி? உதாரணமாக இப்போது குர்ஆனை நாம் ஓதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதில் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்பது அத்தௌஹீத் சித்தாத், அல்லாஹுடைய உள்ளவையை ஒருமையாக ஒன்றாக மட்டும் ஏற்றுக்கொள்வது, அவன் தான் அல்லாஹ். இரண்டாவது அவருடைய சிபத்துகளை, அவருடைய தன்மைகளை, சிபத் என்பது அப்புறம் மூன்று தான் சிபத்தும், அவருடைய சிபத்துகளை அல்லது இஸ்ம் அஸ்மா வல்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஹூஹு பிஹா, அந்த பெயர்கள், பண்புகள், குணங்கள், அதாவது நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த இறைவனுடைய பண்புகள் குணங்கள் என்று சொன்னால் நாம் அவனுக்கு சொல்வதல்ல, அவன் எதை தனக்கு சொல்லிக் கொண்டானோ, அவனுடைய தூதர்கள் எதை அவனுக்கு சொன்னார்களோ. ரெண்டுத்துக்கு மேலே வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு மேலையில் அவனுக்கு நாம் ஒன்றை பண்பாக சொல்வது, இன்னொன்று அவனும் அவனுடைய தூதர்களும் ஒன்றை அவனுக்கு பண்பாக சொல்வது. நாம் சொல்லக்கூடிய தன்மை பண்பு என்பது அவனும் அவனுடைய தூதர்களும் சொல்லியதற்கு ஏற்ப அது அவருடைய கருத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக, அவருடைய கருத்தை சார்ந்ததாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு சொல்லலாம், புகழ்ந்து பேசலாம். அப்படி இல்லை என்றால் எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்விற்கு சொல்லவில்லையோ எந்த தன்மைகளை பண்புகளை, அந்த தன்மைகளை பண்புகளை நாம் அல்லாஹ்வின் மீது அதை கொண்டு புகழக்கூடாது, அல்லாஹ்வின் பக்கம் அதை சேர்க்கக்கூடாது. எந்த தன்மைகளை எந்த பண்புகளை அல்லாஹ் தனக்கு சிறப்பித்து கூறினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தன்மைகளை பண்புகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தார்களோ அந்த தன்மைகளை பண்புகளை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். இதற்கு தான் அத்தௌஹீத் ஃபில் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லப்படும். அல் அஸ்மா என்பது இஸ்முடைய பண்பை, சிஃபாத் என்பது சிஃபத்துடைய பண்பை. அதாவது என்ன அர்த்தம், பெயர்களிலும் அல் அஸ்மா பெயர்களிலும், ஃபில் அஸ்மா பெயர்களிலும், வஸ்ஸிஃபாத் பண்புகளிலும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது, பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அதாவது அல்லாஹுவிற்குள்ள பெயர்களை அல்லாஹுவிற்குள்ள தன்மைகளை அவனுக்கு மட்டுமே சொந்தமாக்குவது, அவன்தான் அவருக்கு தகுதியானவன் என்று நம்புவது. அல்லாஹு தஆலா அல் ஹாலிக் படைப்போனாக இருக்கிறான், அல் ரஸ்ஸாக் எல்லா படைப்புகளுக்கும் உணவளிப்பவனாக இருக்கிறான், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான், அர் ரஹீம் படைப்பினங்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது போன்ற அல்லாஹு தஆலா தனக்கு என்னென்ன தன்மைகளை கூறினாரோ, அஸ்ஸமீ அல் பசீர் அல் கஹார் அல் காதிர் அல் முக்தர், இப்படியாக இன்னும் எத்தனை பண்புகளை அல்லாஹ் சொன்னாரோ இந்த பண்புகள் அல்லாஹுவிற்கு மட்டுமே உரித்தானவை, இந்த பண்புகள் அல்லாஹுவிற்கு இருப்பது போல, நல்ல கொஞ்சம் கவனமா கேளுங்க, அல்லாஹுவிற்கு இருக்கக்கூடிய இந்த பண்புகள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், எப்படி அல்லாஹுடைய பண்புகளில் நாம் சொல்கிறோம் அல் பசீர் உற்று பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், இப்படியாக சில பண்புகள் இருக்கின்றனவே, அல் கரீம் கண்ணியமானவன், பாசமுள்ளவன், இந்த தன்மைகள் பண்புகள் படைப்புகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனவே, இந்த வார்த்தைகள் படைப்புகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றனவே, இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது? அல்லாஹுவிற்கு இணைக்கப்பட்ட தன்மைகளை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இணைக்கக்கூடாது சேர்க்கக்கூடாது என்று சட்டம் இருக்கும் போது இந்த பெயர்கள் மற்றவர்களோடு சேர்க்கப்பட்டதாக குர்ஆனில் இருப்பதை பார்க்கிறோம், ஹதீஸில் இருப்பதை பார்க்கிறோமே, இதற்கு என்ன விளக்கம் என்று நாம் பார்க்கும்போது இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விரிவுரையில் எழுதுகிறார்கள், بسم الله الرحمن الرحيم என்ற அந்த முதலாவது வசனத்திற்கு விளக்க உரையில் அவர்கள் எழுதும்போது சொல்கிறார்கள், ஒன்று அல்லாஹ்வுடைய தன்மைகளிலே எந்த சிபத் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லையோ அந்த சிபத்துகளை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. உதாரணமாக அல் ஹாலிக் படைக்கக்கூடியவர், அல் பாரி உருவாக்கக்கூடியவன், அல் ஃபாசிர் இல்லாமையிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடியவன், இப்படிப்பட்ட பெயர்கள் அல்லாஹுவிற்கு மட்டுமே அதனுடைய அர்த்தங்கள் சொந்தமானவை. ஆகவே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அல் ஹாலிக் என்று அழைக்கக்கூடாது. ஒருவருக்கு அப்துல் ஹாலிக் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தால் அவரை அப்தோடு சேர்த்துத்தான் அப்துல் ஹாலிக் என்று சொல்ல வேண்டுமே தவிர வெறும் ஹாலிக் என்று அழைக்கக்கூடாது. ஒருவருக்கு அப்துல் பாரி என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தால் அல் பாரி பாரி என்று அவரை அழைக்கக்கூடாது, அப்துடன் சேர்த்துத்தான் அழைக்க வேண்டும். காரணம், இந்த பெயர்களுடைய அர்த்தங்கள் அல்லாஹுவிடம் மட்டுமே இருக்கின்றன, அல்லாஹுவை மட்டுமே இந்த பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டும். இது போக அல்லாஹ்வுடைய தன்மைகளில் மற்றும் பல தன்மைகளை குறிக்கக்கூடிய பெயர்கள். உதாரணமாக ரஹீம், இரக்கம் கருணை உள்ளவர். இந்த பெயர் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்லி இருக்கிறார். தன்னுடைய படைப்புகளிலே சிலருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ரவூஃப், அலீம், அறிந்தவன், நன்கு அறிந்தவன், சமீஅ, நன்கு கேட்கக்கூடியவன். இந்த மாதிரியான பெயர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் பலருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விளக்கம் என்று சொன்னால், இதனுடைய அர்த்தங்கள் நல்லா கவனிங்க, இதனுடைய அர்த்தங்கள் பொதுவாக பார்க்கக்கூடியவன், பார்வை என்பது இது பொதுவான ஒரு தன்மை. அல்லாஹு தஆலா அவனுக்கும் பார்க்கக்கூடிய பார்வை என்ற தன்மை இருக்கிறது. தன்னுடைய படைப்புகளிடத்திலும் பார்த்தல் என்ற தன்மையை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். செவியால் கேட்குதல், இந்த கேட்டல் என்ற தன்மை அல்லாஹ்விடம் இருக்கிறது. இந்த தன்மையை அல்லாஹு தஆலா படைப்புகளிடத்திலும் படைத்திருக்கிறார். அறிதல், நன்கு அறிதல் என்ற தன்மை அல்லாஹ்விடம் இருக்கிறது. இந்த தன்மையை அல்லாஹு தஆலா அவருடைய படைப்புகளிடத்திலும் படைத்திருக்கிறார். அல்லாஹ்வே அலீம் என்று சொல்லப்படுகிறது, அல்லாம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களிலும் அறிந்தவர்களை அலீம் என்றோ அல்லாம் என்றோ சொல்லப்படுகிறது. என்ன வித்தியாசம்? நுணுக்கமான ஒரு வித்தியாசம். அல்லாஹ்விற்கு இந்த சிபத்துகள் சொல்லப்படும் போது தோணிங்க, அல்லாஹ்விற்கு இந்த சிபத்துகள் சொல்லப்படும் போது, இந்த பொதுவான அர்த்தங்களை உடைய சிபத்துகள் நல்லா கவனிக்கணும், பொதுவான அர்த்தங்களை உடைய இந்த சிபத்துகள் அல்லாஹ்விற்கு சொல்லப்படும் போது, அந்த சிபத்துகள் அல்லாஹ்வுடைய தன்னிகரற்ற தன்மைகள். அந்த தன்மைகள் அல்லாஹ்வோடு ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றன. புதிதாக அவனுக்கு அந்த தன்மைகள் உருவானதல்ல, யாரும் அவனுக்கு அந்த தன்மையை கொடுத்ததல்ல. அந்த தன்மை அவனோடு சேர்ந்து அவனுடைய தொடக்கத்திலிருந்தே அவனுக்கு தொடக்கம் இருக்கா? தொடக்கம் இல்லை. ஹுவல் அவ்வல் லைஸ கப்லஹு ஷை, அவன்தான் முந்தியவன், அவனுக்கு முதலாவதாக எதுவும் இல்லை. அல்லாஹ் என்ற அந்த ஓர் இறைவனோடு இந்த தன்மைகளும் அவனோடு சேர்ந்தே இருக்கின்றன. இந்த தன்மைகள் அவனை விட்டு பிரிந்தவை அல்லை. வேறு யாரும் ஒருவரால் அவனுக்கு அந்த பெயர் வரவில்லை. புரியுதுங்களா? இரண்டாவது விஷயம், இந்த தன்மைகள் அல்லாஹ்விற்கு நாம் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தரப்பு சொல்லும் பொழுது, அவை மிக முழுமையானவை. அவற்றுக்கு உதாரணமோ விளக்கமோ ஓமையோ ஒரு அளவோ சொல்ல முடியாது. ஆகவேதான் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளர், அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அளவிட முடியாது. ரஹீம் என்று சொல்லும் பொழுது நிகரெல்லா கருணையாளன், நிகரெல்லா அன்புடையவன் என்று சொல்லும் பொழுது, அந்த அல்லாஹ் காட்டக்கூடிய அன்புக்கு, அல்லாஹ் காட்டக்கூடிய கருணைக்கு உதாரணமாக, சமமாக, ஒப்பாக, நிகராக வேறு யாரையும் சொல்ல முடியாது. இது இரண்டாவது விஷயம். இப்போது படைப்புகளுக்கு இந்த தன்மைகள் சொல்லப்படும் போது, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு சொல்லப்படும் போது, ஒன்று இந்த தன்மைகள், அதாவது படைப்புகளிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மனிதர்களுக்கோ அல்லது பிற பொருள்களுக்கோ அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை. இப்ப நாம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது, இந்த பார்வையை நாம உருவாக்கி கொண்டோமா அல்லது இதை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தாரா? சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் கேட்கக்கூடிய இந்த தன்மை. இது நாம உருவாக்கி கொண்டோமா அல்லது இந்த கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் நமக்கு படைத்துக் கொடுத்தானா? அல்லாஹ் நமக்கு படைத்துக் கொடுத்தான். அது போன்ற ஆற்றல், திறமை, இது நாம உருவாக்கி கொண்டதா அல்லது அல்லாஹ் இந்த திறமை நமக்கு கொடுத்தானா? அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பொதுவான தன்மையாக இருந்தாலும் அந்த தன்மைகள் படைக்கப்பட்டவை, மனிதர்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டவை, அவற்றை கொடுத்தவன் அல்லாஹ். ஒன்று. இரண்டாவது, மனித இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் குறைவானவை. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் காமில், பரிபூர்ணமானவை. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் நாஃபிஸ். நாஃபிஸ் என்றால் முழுமையற்றவை, நிறைவற்றவை. இப்ப நம்முடைய பார்வை இருக்கிறது, இந்த பார்வை எப்படி பலவீனமானது, முழுமையற்றது? ஒரு பொருளை கண்ணுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்தாலும் நம்மால் பார்க்க முடியுமா? ஒரு பொருளை இப்படி கிட்ட கொண்டு வராங்க, கொண்டு வந்து கண்ணு கிட்ட முடிச்சுட்டாங்க, பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதே ஒரு பொருளை தூரமா கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, தூரமா கொண்டு போயிட்டாங்க, பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு பொருள் அதற்கும் நமக்கும் இடையில ஒரு திரைய கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க, பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, இப்ப வெளிச்சத்திற்கு பார்க்கணும், லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இருட்டா இருக்கு, அந்த பொருள் அங்கதான் இருக்கு, பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, இப்ப பார்வை இருக்கு, வயசானது வயசானது வயசானது, பார்வையுடைய நிலைமை என்ன ஆகுது? மங்கிப்படு. இதுதான் படைப்புகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்கு உதாரணம். அர்த்தங்கள் பொதுவான தன்மை, பார்த்தல், கேட்பது, ஆற்றல், வலிமை, இதெல்லாம் அர்த்தங்கள் பொதுவாக இருக்கு. அல்லாஹ்வுக்கும் சொல்லப்படுறது கவி, வலிமை உள்ளவன், அல் ஹாதிர், பலம் உள்ளவன், குதிரத்து உள்ளவன், அல் சமீ, அல் பசீர், அல் ஹபீர். அல்லாஹ்வுக்கும் சொல்லப்படுகிறது, அடியார்களுக்கும் சொல்லப்படுகிறது. அர்த்தங்கள் பொதுவாக இருப்பதைக் கொண்டு அல்லாஹ்விற்கும் சொல்லப்படுகிறது, அடியார்களுக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் ரப்புக்கு அவை சொல்லப்படும் போது, ரபுல் ஆலமீனுக்கு அவை சொல்லப்படும் போது, அவற்றிலே மூன்று விஷயங்களை கவனத்தில் கொள்ளப்படும், அவற்றில் மூன்று விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். ஒன்று, அவருடைய அந்த பெயர்கள் எல்லாம் அவனுள் இருப்பவை, அவனோடு எப்போதும் இருந்தவை, அவனுள் இருப்பவை, அவனோடு எப்போதும் இருந்தவை. அதாவது பிறரால் அவனுக்கு அந்த தன்மைகள் கொடுக்கப்பட்டதல்ல, கிடைக்கப்பட்டவை அல்ல. எப்படி அல்லாஹுவை வேறு யாராவது உருவாக்கினாங்களா? அல்லாஹ் என்பவன் அவன் தான், அவன் படை, அவன் தான் பிற பொருள்களை, வஸ்துக்களை, பிரபஞ்சத்தை படைத்தானே தவிர அவனை வேறு யாரும் படைக்கவில்லை. அவன் தன்னில் நிலையானவன். அல் ஹய்யுல் கய்யூம். ஒன்று, அல்லாஹ்வுடைய தன்மைகள் பண்புகள் அவனுள் இருந்தவை, அவனோடு எப்போதும் இருப்பவை. இரண்டாவது, அந்த தன்மைகள் பண்புகள் எல்லாம் முழுமையானவை, நிறைவானவை, அதில் எந்த குறையும் இருக்காது, எப்போதும் இருக்காது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது, அதற்கு முன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடத்தில் இருந்த அந்த தன்மைகள் இப்போதும் இருக்கின்றன, இனியும் இருக்கும். அந்த தன்மைகளில் எந்த விதமான பலவீனமோ, எந்த விதமான குறையோ காலங்கள் உண்டோடுவதாலும் ஏற்படாது, படைப்புகளை பரிபாலிப்பதாலும் ஏற்படாது. அறியுறாமையும் எந்த சிரமமும் அவனுக்கு கிடையாது. அப்ப ஐநாவில் படைத்து படைத்து நாம் கரெக்டா போய்விட்டோம். எந்த தன்மையிலும், அவருடைய தன்மைகளில் குறைவு என்பது, பலவீனம் என்பது ஏற்படாது. இரண்டாவது விஷயமா வித்தியாசம். மூன்றாவது, அவனுக்கு நிகராக அந்த தன்மைகளை உடையவர் யாரும் இருக்க மாட்டார். அவனை போன்று, அவனை போன்றோ, அவனுடைய தன்மைகளை போன்றோ எதுவும் இல்லை, எவரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. மூன்று வித்தியாசங்கள். இதே அந்த அர்த்தங்கள் பொதுவான, அர்த்தங்கள் பொதுவான அந்த பெயர்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்டால், இப்ப குர்ஆன்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால், சூனியக்காரர்களுக்கு கூட அலீம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அலீம் நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிகுலாமின் அலீம், பிகுலாமின் ஹலீம். புரியுதுங்களா? அடுத்ததன் பொதுவான வார்த்தைகள் படைப்புகளுக்கு சொல்லப்படும் போது இங்கே மூன்று வித்தியாசங்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு நேர் ஆப்போசிட். ஒன்று என்ன, அல்லாஹ் கொடுத்து அல்லாஹுத்தாலா வழங்கி இந்த தன்மைகள் படைப்புகளுக்கு உள்ளன. ஆகவே படைப்புகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் படைக்கப்பட்ட தன்மைகள். புரியுதுங்களா? எப்படி படைப்புகள் படைக்கப்பட்டனவோ தோன்றீங்களா, எப்படி படைப்புகள் படைக்கப்பட்டனவோ அதுபோன்று படைப்புகளுடைய தன்மைகளும் படைக்கப்பட்டவை. இரண்டாவது, இந்த படைப்புகள் எப்படி நாக்கிஸ், குறைவானவை. நல்ல கவனிக்கிறோம், அல்லாஹ் படைத்தது அழகிய விதத்தில் சிறப்பாக படைத்திருக்கிறார், ஆனா இந்த படைப்புகள் என்பது குறைவானவை, நக்ஸ். இந்த படைப்புகளிடத்தில் ஏதாவது ஒரு அழிவு குறை இருக்கும், குறையே இல்லாத முற்றிலும் நிறையானவர் பரிசுத்தமானவர் முழுமையானவர் யாரு? அல்லாஹுதான். அல்லாஹுவிடத்தில் நிறை மட்டும் இருப்பது, குறை இல்லாமல் இருப்பது, இது அல்லாஹுவிற்கு அழகு. படைப்புகளாகிய நமக்கு குறை இருப்பதால புரியுது, அந்த குறை இல்லை என்றால் மனிதன் பெருமைக்கும் மமதைக்கும் ஆளாகிவிடுவான். இவ்வளவு குறைகள் இருந்தே இவ்வளவு பெருமை கலைக்கும் இல்லையா? உடம்பெல்லாம் குறை, எல்லா விதத்திலுமே பலவீனம், என்னென்ன குறைகள். இப்ப நம்ம நினைக்கலாம் அப்படியே ரொம்ப பலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எல்லாம் செய்ய முடியுது. ஒரு சின்ன ஒரு நோயை அல்லாமத்தால மனிதருக்கு தாட்டிவிட்டால் அவ்வளவுதான் அவருடைய நிலைமை. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பிறருடைய உதவி அவனுக்கு தேவைப்படுது. இப்படியாக இந்த குறை இருப்பது மனிதனுக்கு அசிங்கம் அல்ல, மனிதனுக்கு அழகு. காரணம் என்ன? அப்போதுதான் அவன் தன்னை பணிந்தவனாக ரப்புக்கு கட்டுப்பட்டவனாக உணர்வதற்கு அந்த தன்மை அவனை தூண்டும். புரியுதுங்களா? மூன்றாவது விஷயம் என்ன, இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் நிகரற்ற தன்மைகள் என்று சொல்ல முடியாது. ஒருத்தரை விட ஒருத்தர் அதிலே உயர்ந்தவராக சிறந்தவராக இருப்பார், ஒருத்தரை போன்று ஒருத்தர் அதிலே இருப்பார். புரியுதுங்களா? அப்ப தௌஹீதுடைய இரண்டாவது வகை அத்தௌஹீது பில் அஸ்மா வ ஸிஃபாத், பெயர்களிலும் சிபத்துகளிலும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அதாவது அல்லாஹு தஆலா தனக்கென்று கூறிய அந்த பெயர்கள், தனக்கென்று கூறிய அந்த பண்புகள், அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹிற்கு கூறிய பெயர்கள் பண்புகள் அல்லாஹிற்கு மட்டுமே தகுதியானவை, அல்லாஹிற்கு மட்டுமே சொந்தமானவை. அந்த கவனியே இந்த மூன்று விஷயங்களோட சேர்த்து புரியணும். அந்த தன்மைகள் அவனுள் இருந்தவை, அவனோடு எப்போதும் இருந்தவை, எப்போதும் இருக்கக்கூடியவை. அந்த தன்மை அவனை விட்டு நீங்கிவிடாது, அவன் அந்த தன்மைகளை விட்டு பிரிந்து விட மாட்டான். இரண்டாவது, அந்த தன்மைகள் முழுமையானவை, அந்த தன்மைகளில் எவ்விதமான குறையோ பலவீனமோ எப்போதும் ஏற்பட்டதில்லை, இனியும் ஏற்படாது. மூன்றாவது, அந்த அனைத்து பெயர்களிலும் அனைத்து தன்மைகளிலும் அல்லாஹு தஆலா நிகரற்றவன். அவர்களுக்கு உதாரணமாக ஓமையாக யாரையும் எவரையும் எந்த காலத்திலையும் கூற முடியாது. என்று சொல்லப்படும் மூன்றாவது இருக்கிறது அத்தௌஹீத் பில் இராதா, அல்லது அத்தௌஹீத் பில் இபாதா, இபாதத்தில் வழிபடுவதில் வணக்கம் செய்வதில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அதாவது அல்லாஹுவிற்கு உள்ள அந்த வழிபாடுகள், வழிபாடு என்று சொன்னால் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகள், அடையாளங்கள். இப்ப மாற்றார்கள் நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது கையெழுத்து கும்பிட்டு தலையை குனிவாங்க, அல்லது ஒருவருடைய காலில் விழுவாங்க, சின்னவர்கள் பெரியவர்களை பார்க்கும்போது. இதெல்லாம் என்ன, பணிவை, நான் உங்களுக்கு பணிந்தவன் என்ற அந்த பணிவை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள், தோற்றங்கள், ஷக்கல் என்று சொல்வார்கள். இபாதத் என்று சொன்னால் உச்சக்கட்டமான பணிவு அதுதான் இபாதத் என்று சொல்லப்படும். இபாதத் என்பதற்கு அரபி மொழியினுடைய அர்த்தம், இபாதத் என்பதற்கு அரபி மொழியினுடைய அர்த்தம் ராயத்து ததல்லுல், ராயத்து ததல்லுல் அக்ஃபல் ஹுதூ, அதாவது பணிவின் எல்லை, கீழ்படிவதனுடைய உச்சக்கட்டம். இதற்குதான் அரபியில இபாதத் என்று சொல்லப்படும். மார்க்கத்தில் இபாதத் என்று எதை சொல்லப்படும் என்றால், அறிஞர்கள் நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். இபாதத் என்பது அல்லாஹு தஆலா அவன் கூறிய அத்தனை கட்டளைகளும், அல்லாஹு தஆலா கூறியிருக்கக்கூடிய அத்தனை கட்டளைகளும், அதுபோன்று அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களை விட்டு விலகி இருப்பது, அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை செயல்படுத்துவது, அதுபோன்று அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகுவது, இப்படியாக அல்லாஹ்விற்கு கீழ்படிவது, இது இபாதத்தாக ஆகும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இபாதத்து ஹிய தாஅத்துல்லாஹி பிம்திசாலி மா அமரல்லாஹு பிஹி அலா அல்சினத்தி ருசுல், நபிமார்களின் வாயிலாக, நபிமார்களின் வாயிலாக நமக்கு என்னென்ன கட்டளைகள் வந்திருக்கின்றனவோ அந்த கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்விற்கு கீழ்படிவது, இதுதான் இபாதத். இதே இமாம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்துல இந்த இபாதத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, அல் இபாதது இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தாஹு மின் அல் அக்வாலி வல் அஃமாலி அல் லாஹிரதி வல் பாத்தினா, இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தாஹு من الاقوال والاعمال الظاهره والباطنه. الله விரும்பக்கூடிய, அல்லாஹ் திருப்தி கொள்ளக்கூடிய வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா வகையான தொழில் செயல்களையும் தனக்குள் உள்ளடக்கியதுதான் இந்த இபாதத் என்ற பெயர். அப்ப எதையெல்லாம் அல்லாஹ் விரும்புகிறானோ, பொருந்து கொள்கிறானோ, அது சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும், எதை எனக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா விரும்பினானோ, அல்லாஹு தஆலா எந்த செயலை நீ செய்தால் எனக்கு நான் உன்னை பொருந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறானோ, அது எல்லாமே இபாதத்தாக இருக்கிறது. இந்த மூன்றாவது வகை அத்தௌஹீத் ஃபில் இபாதா, மூன்றாவது தௌஹீத் அத்தௌஹீத் ஃபில் இபாதா அல்லது அத்தௌஹீத் ஃபில் இராதா, இந்த ரெண்டு பெயர்களில் எந்த பெயர்களை வேண்டுமானாலும் நீங்க சொல்லுங்க. என்ன அர்த்தம், என்ன கருத்து, அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது இந்த இராதா, இந்த இபாதா, இந்த ரெண்டுல தாங்க இருக்கு. அவர் ரப்பு, நாம் அடிமை, அவன் ரப்பு, நாம் அடிமை. இதை எதன் மூலமாக நீங்கள் நிரூபிக்கப் போகிறீர்கள், அவனே ரப் என்று ஏற்றுக்கொண்டீர்கள், வாயால சொல்லிட்டீங்க, உள்ள தர நம்பிக்கை இருக்குன்னு ஒத்துக்கொண்டீங்க, அதுவும் வாயால சொல்றத வச்சு தெரிஞ்சுக்கிறோம், அவனுக்குள்ள அழகிய பெயர்கள் அதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க, சரி, அதுக்கு அடுத்து என்ன, அவன் உங்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறான், இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், நீங்கள் வாழ்வதற்கு தேவையான வஸ்துக்களை அவன் படைத்திருக்கிறான், புவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக அவன் படைத்தான், சரியா, உங்களுக்கு கண்களை படைத்தான், உங்களுக்கு அறிவை படைத்தான், இப்படி எல்லா நிறுவனத்துகளையும், கால்நடைகளை, காற்றை, தண்ணீரை, எல்லாவற்றையும் நமக்காக அவன் படைத்திருக்கான், இப்படி படைத்து அதுக்காக எந்த விதமான காசு பணத்தை நம்ம இடத்துல கேட்காம அவன் ஃப்ரீயா கொடுத்துட்டான், மனுஷன் எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க ரெண்டாவது இல்லையா. இப்ப நீங்க ஊரு கட்டுறீங்களே நிலம் வாங்குறீங்கள அல்லாஹ்க்கு ஏதாவது காசு கொடுக்குறீங்களா? நம்ம அல்லாஹ் காசு கேட்டா என்ன அவன் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப அல்லாஹ் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம், மேகத்துல இருந்து மழை பொடிந்து பூமியில போர் போட்டீங்கன்னா தண்ணி வருது, அல்லாஹ் ஏதாவது காசு கேட்கிறானா? சூரியனுடைய வெளிச்சம் எதுக்குமே அல்லாஹ் காசு கேட்கறது. இப்படி அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் பொதுவாக்கி கணக்கில்லாமல் அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அடியாரிடத்துல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்டளை என்ன? அடியானே இவற்றை எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கும். நீ எதை பொய்ப்பிக்க முடியும்? இந்த நேமத்தை நான் உனக்கு கொடுக்காதுன்னு சொல்லி ஒமாவிக்கும் இந்நேமத்தின் தோழிடலாம். உன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படைகளும் நான் உனக்கு கொடுத்துதான். நீங்கள் கேட்டதை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். புரியுதா? நீங்க சில நேரத்தில் அல்லாஹ்விடத்துல வாய் திறந்து கூட கேட்டுக்க மாட்டீங்க, மனத்துல நினைச்சிருப்பீங்க. ஒருத்தர ஒரு பொருள் இருக்கும், அதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஒரு தண்ணி இருக்கும். நீங்க பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, அல்லது ட்ரெயின்ல போயிட்டு இருப்பீங்க, தண்ணி தாகம் உங்களுக்கு இருக்கும், அவர் எடுத்து குடிப்பாரு. நமக்கு தாகம் எடுக்குது, குடிச்சா நல்லா இருக்கு, தண்ணி கே இருப்பீங்க, டக்குனு அவர் கை நிற்குவா, நீங்க குடிக்கிறீங்களா குடிங்களேன்னு சொல்லி. யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தான். இவ்வளவு விஷயங்கள் உங்கள்ட்ட கஷ்டமா இருந்திருப்பீங்க, ரொம்ப பிரச்சனை இருந்திருப்பீங்க, கையில காசு பண்ண முடியாம திடீர்னு ஒருத்தர் வருவாரு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா, ஏதாவது காசு வேணுமா இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன், 100 ரூபாய் வச்சிருக்கேன், உங்களுக்கு வசதி ஏற்படா கொடுங்கன்னு சொல்லிட்டு போவார். யார் அனுப்புறாரு? யார் அனுப்புறது? ரொம்ப அனுப்பினா இப்படி நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பாக்கலாம். இவ்வளவு நேமத்துல அல்லாஹ் கொடுத்துட்டு இந்த அடியாரிடத்துல அல்லாஹ் சொல்றான், அடியானே நான் உன்னிடத்துல எதையுமே கேட்கவில்லை, இதற்காக எந்த கூலியையும் கேட்கவில்லை, இதற்கு பதிலாக நீ என்னை வணங்கு, இதற்கு பதிலாக நீ என்னை வணங்கு. சில வழிபாடுகளை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், அந்த வழிபாடுகளை என்னுடைய தூதர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு அதை நீ எனக்காக செய்து கொள். அதுவும் வாழ்நாள் முழுமையாக அல்ல, நேரம் முழுவதும் அல்ல, குறிப்பிட்ட பகுதி வாழ்க்கையில், குறிப்பிட்ட பகுதி நேரத்தில், குறிப்பிட்ட காலம் அதை தொடர்ந்து செய். அதற்குரிய நேரம் வரும்போதெல்லாம் இந்த வணக்க வழிபாடுகள் இப்படிப்பட்ட பணிவை, இப்படிப்பட்ட பயத்தை, அச்சத்தை, அந்த மூணு வார்த்தையை உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்க பார்த்துக்கோங்க. ஒன்று பணிவு, இன்னொன்று பயம், இன்னொன்று ஆதரவு. இபாதத்தை எல்லாம் இந்த மூன்று சுத்தி தான் வந்துகிட்டே இருக்கும். மொத்த இபாதத்தும் இந்த மூன்று சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இபாதத் என்பதற்குள் இந்த மூன்று அர்த்தங்கள் கண்டிப்பா இருக்கும். இபாதத் என்பது எந்த மூன்று அர்த்தங்களுக்குள் சுத்தி கொண்டே இருக்கும்? ஒன்று பணிவு, இன்னொன்று பயம், இன்னொன்று ஆதரவு. இந்த மூன்று அர்த்தங்களுக்குள்ளார இபாதத்திற்கு சுற்றி கொண்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய அந்த இபாதத்தில் இந்த மூன்று வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க தொழுகிறீங்க, அல்லாஹ்வுக்கு பணிவு. நீங்க தொழுகிறீங்க, அல்லாஹ்வு பயந்து தொழுகிறீங்க. நீங்க தொழுகிறீங்க, அல்லாஹ்வு ஆதரவு தொழுகிறீங்க. அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அல்லாவுக்கு முன்னாடி நீங்க பணியிறீங்க, பணிக்கு ஆகணும். ஏன்? நாம் அவருடைய அடிமை, அவர் நம்முடைய எஜமானன், அவர் நம்முடைய எஜமானன். எஜமானனுக்கு முன்னாடி அடிமை பணிந்துதான் இருக்க வேண்டும். அவன் பணிவை வெளிப்படுத்துறதுதான் இபாதத்து. அந்த இபாதத்தில் அந்த பணிவை வெளிப்படுத்துவதில் பயம் இருக்க வேண்டும். தன்னுடைய எஜமானனுடைய தண்டனையின் மீது பயம் இருக்க வேண்டும். புரியுதா? தன்னுடைய எஜமானின் சோதனையின் மீது பயம் இருக்க வேண்டும். அடுத்ததாக தன்னுடைய எஜமானனுடைய அருட்கொடையின் மீது, அவருடைய அருளின் மீது ஆதரவு இருக்க வேண்டும். இந்த மூன்று தன்மைகளோட தான் இபாதத்தை நம்ம செய்யணும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா நியமத்துகளையும் பொதுவாக்கி கொடுத்தது. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நியமத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் நூற்று கணக்கில், ஆயிர கணக்கில் இருப்பதை நாம் பார்க்கணும் இல்லையா. கப்பலை உங்களுக்காக படைத்தேன், கால்நடைகளை உங்களுக்காக படைத்தேன், விவசாயிகளை உங்களுக்காக படைத்தேன், பழங்களை உங்களுக்காக படைத்தேன். அண்ணா
فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة
இந்த நன்றிக்காக அல்லாஹு தஆலா வழிபாடுகளை அமைத்தான் அவருடைய தூதர்களின் மூலமாக. அந்த இபாதத்துகளை நீ அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டும். ஒன்று, இந்த இபாதத்தில் எதையும் நல்ல கவனிங்க, திரும்ப அந்த விஷயத்துக்கு வர, இந்த பணிவுகளில் எதையும், ஏன்னா இபாதத்துன்னு சொன்னா சில பேர் இங்க பிரச்சனை பண்றாங்க, நானும் இபாதத்து செய்யல, அது சும்மா அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யறேன் சொல்லிட்டு, அதனாலதான் அவங்களுக்கு நான் இந்த பேரை சொல்றேன். இபாதத் என்று சொன்னா உரு செய்து விட்டு கிப்லாவை முன்னோக்கி முசல்லாவை நின்று தக்பீர் சொல்லி தொழுவதுதான் இபாதத்து. நாங்க எங்க தர்காக்களுக்கு முன்னாடி, எங்க பெரியார்களுக்கு முன்னாடி, எங்க மகான்களுக்கு முன்னாடி சேர்ந்து இபாதத்துல அது மரியாதைன்னு சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்களா இல்லையா? இப்படிதான் நீங்க வேணா உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கிக்கலாமே தவிர, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அகராதியில தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அகராதியில இபாதத் என்பது இந்த பணிவுதான், இந்த ஆதரவு தான், இந்த பயம் தான். நீங்க ஒரு கபருக்கு முன்னாடி போயோ, ஒரு மகானுக்கு முன்னாடி போயோ நின்று கொண்டு நீங்கள் அங்கே நீங்கள் உங்களது பணிவை வெளிப்படுத்துகிறீர்கள், அவருக்கு முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் வருது, அங்க போய் நிற்கும் போது நன்மையையோ ஒரு புண்ணியத்தையோ ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு ஆதரவோடு அங்க போய் நிற்கிறீங்க, அதுதான் சரி இல்லையா? ஆகவே அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறார், அடியாரே இவ்வளவு நேமத்துகள் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ இதுக்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றி என்பது சில அமல்களை கொண்டு இருக்க வேண்டும், வெறும் வாயால சொன்னா பத்தாது. இதுதான் இபாதத் என்று அல்லாஹு தஆலா நமக்கு நபிமார்கள் மூலமாக சொல்லியிருக்கிறான். அந்த நபிமார்கள் இதைத்தான் சொன்னாங்க, யா கௌமி இஃபுதுல்லாஹ், என் அடியார்களே, என் மக்களே, என் சமூக மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அப்ப அல்லாஹ்வை நீங்க வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு நபிமார்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் வணங்கலாம்னு இருக்காங்களா சொல்லுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், அல்லாஹ்வை வணங்கும்படி சொன்னார்கள். சொல்லி யார் வேணாலும் எப்படி வேணாலும் வணங்கிக்கீங்கன்னு சொல்லிட்டாங்களா, அல்லது வணக்க வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்தார்களா? ரெண்டையும் செய்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றும் அழைத்தார்கள், வணக்க வழிபாடுகள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். உருவம் செய்யறதிலிருந்து, சுத்தம் செய்யறதிலிருந்து, தொழுகை ஆரம்பித்ததிலிருந்து முடிகின்றவரை இப்படியாக பொருள் சார்ந்த, உடல் சார்ந்த அல்லது இரண்டும் சார்ந்த அத்தனை வணக்கங்களையும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஒழுக்கங்களோடு சட்டங்களோடு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்ப இந்த இபாதத்திற்கு தான் இதில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது. இப்ப விஷயத்துக்கு வாங்க, இந்த இபாதத்துல தான் பிரச்சனை ஏற்படுது. இந்த இபாதத்துல அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற இந்த கட்டளையில் தான் அடியார்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள். எப்போது இந்த மாறுபாட்டை அவர்கள் செய்தார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய தூதர்களை அனுப்பி அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் மக்களை அழைத்தான். அந்த தூதர்கள் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் தங்களது சமூக மக்களை அழைத்தார்கள். அதுதான் பிரச்சனைக்கு காரணமான பிரச்சனைக்கு காரணம் எதுவல்ல, அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது பிரச்சனை அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுள் ஒருவன் என்பதை ஒப்புக்கொண்டவர்கள். கடவுள் இருவர் அல்ல, ரெண்டு பேரும் மூணு பேரும் நாலு பேரும் சும்மா பேச்சுக்கு சொன்னாலும் கடைசியில் வந்து நிற்கும் போது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒருத்தர் தான், எல்லாவற்றையும் படைத்தவர் ஒருத்தர் தான் என்று அங்கு வந்து ஒருமையில வந்து நின்றுவார். இரண்டாவது தன்மைகளை ஏற்றுக்கொள்வது, அந்த கடவுள் மாதிரி யாருன்னு ஆக முடியும், அப்படி பல பேர் ஒத்துக்கொள்வார். மூன்றாவது என்ன, இந்த வழிபடுதல், பணிவை வெளிப்படுத்துதல், இந்த பணிவை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளம். இந்த அடையாளங்கள்ல தான் தொழுகிறது இருக்கு, பூ செய்யறது இருக்கு, சுஜூத் செய்யறது இருக்குது, துவா கேட்பது இருக்கிறது. இதெல்லாம் நம்ம இந்த மூன்று அடிப்படைகளுடைய பாடல்கள் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் என்ன, அந்த இபாதத்தினுடைய வெளிப்பாடுகள், வெளியிடங்கமான அடையாளங்கள். இது எல்லாவற்றுக்கும் மொத்தமாக சேர்ந்த பேர் தான் என்ன, இபாதத் என்பது. அந்த இபாதத்துக்குள்ளால சலா இருக்கு, சலாக்குள்ளால என்ன இருக்கு, கியாம் இருக்கு, ருக்கு இருக்கு, சுஜூத் இருக்கு, திக்ர் இருக்கு, திலாவா இருக்கு, எல்லாமே சலாக்குள்ளால இருக்கு. சலா என்பது பல அமல்கள் சேர்ந்தது ஒரு சலா. அதுபோன்று சௌம் நோன்பு, ஜகா, ஹஜ், இப்படியாக நிறைய வணக்க வழிபாடுகள். சில வணக்க வழிபாடு ஒரே அம்சம் உள்ளதா இருக்கும், சில வணக்க வழிபாடுகள் பல அம்சங்களை கொண்ட ஒரு வணக்கமாக இருக்கும். தொழுகையை போல, ஹஜ்ஜை போல. இப்ப இப்படி இந்த வணக்கத்தினுடைய மொத்தமாக இருக்கட்டும், அல்லது இந்த வணக்கத்தில் உள்ள ஒரு அம்சமாக இருக்கட்டும். நல்ல புரியல, கவனிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க விட்டா கூட அப்புறம் பிரச்சனை ஆகிடும். இந்த மொத்த வணக்கமாக இருக்கட்டும், அல்லது இந்த வணக்கத்தில் உள்ளால இருக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கட்டும். நான் ஏன் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்றேன்னா, நீங்க உங்க தமிழ்நாட்டுக்கு போகும் பொழுது அந்த நவீன தர்க்கவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு தாங்க செய்யற செயலை சுருக்கலை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா இல்லையா? பாப்பாடு மக்கள் அதை கேட்டோம்னா சூப்பர் வழங்க கரெக்டு தான் அதிர்த்து சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பான செயலை திரும்ப செய்ய ஆரம்பிச்சுதான். என்ன உதாரணம், இப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. ஒரு கபருக்கு முன்னாடி போய் சஜிதா பண்றது, ஒரு கபருக்கு முன்னாடி போய் சஜிதா செயல். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டா நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க, அது என்ன செயல்னு சொல்லி சிறுக்கு நீங்க சொல்லிடுவீங்க. புரியுதுங்களா? அதை செய்யறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, சிறுக்கு இல்லம்மா. சரியா? ஏன் சிறுக்கு இல்லைங்கிறாங்க, நாங்க ஒரு மரியாதைக்கு தான் செஞ்சோம், நாங்க அதை இபாதத்தா செய்யலமா. இப்படித்தான் சமீப காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி பார்த்தா, இப்படி சொன்னா இந்த தௌஹீத் மக்கள் அந்த மக்களுக்கு பதில் சொல்லி நம்ம மக்களை திசை திருப்பிடுறாங்கன்னு சொல்லி இவன் புதுசா கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சா, சஜிதா ரெண்டு சஜிதா இருக்கு, ஒரு சஜிதா இபாதத்துடைய சஜிதா, இன்னொரு சஜிதா மரியாதையுடைய சஜிதா. இபாதத்துடைய சஜிதாவதா அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. இபாதத்துடைய சஜிதா என்னவென்றால், ஒரு செய்ய வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், தொழுகையில் செய்யப்பட வேண்டும், அப்பதான் அது இபாதத்துடைய சஜிதாவாக ஆகும். நாங்க கபருக்கு முன்னாடி போய் சஜிதா செய்யறது ஒரு சிறிது போய் செய்யணும். கபூர் என்ன கிபிலாவுக்கு முன்னாடியா இருக்குது, கிபிலாவில் வச்சா செய்யும். மூன்றாவது, நாம என்ன தொழுதா சுஜூத் பண்றோம். நாலாவது ஒரு கேள்வி, நாங்க அல்லாஹ் நினைத்தா சுஜூத் பண்றோம், மனிதர்கள் நினைச்சுதான் சுஜூத் பண்றோம். இது எப்படி வந்து இபாதத்துடைய சுஜூதாக ஆகும், எனவே இது ஷிர்க்காக ஆகாது. உங்களுக்கு இல்லையா? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை சொன்னேன். ஒரு முழு அமலாக இருக்கட்டும், அந்த அமலில் உள்ள ஒரு பகுதியாக இருக்கட்டும், முழு அமலாக இருக்கட்டும், அல்லது அமலில் உள்ள ஒரு பகுதியாக இருக்கட்டும், அதையும் அல்லாஹ்வை தவிர பிறருக்கு செய்யக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது சுஜூத் வந்துடும், ருக்கு வந்துடும், தியாம வந்துடும். நீங்க ஒரு கபருக்கு முன்னாடி சலாம் சொல்வதற்கு போய் நிற்பது என்பதற்கும் அந்த கபுராணியிடம் நன்மையை நாடி நிற்பது, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இப்ப சுன்னாவின் அடிப்படையில கபருக்கு சலாம் சொல்ல நம்ம போறோம், கபர் அடக்கத்துக்கு போறோம், மையத்தை அந்த சலாம் சொல்றோம். அப்போது நாம் நிற்பது எப்படி நிற்கிறோம், அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்காக நிற்கிறோம். அவங்களிடத்திலிருந்து எந்த நன்மையையும் நாம் ஆதரவு வைக்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. புரியுதுங்களா இல்லையா? அங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா இந்த கபராணி நம்மளை பார்த்து வேதனை செஞ்சுவாரு அப்படிங்கிற பயமும் அங்கே இருப்பதில்லை. ஆனா இதே ஒரு தர்காவை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், கபரை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் கபருக்கு முன்னாடி போகும் பொழுது மரியாதையா போவார். ஏன், இங்க மரியாதை குறைவா நடந்துட்டா அவரே அப்போச்சுப்பாரு அப்படின்னு பயப்படுவார். ஏதாவது ஒரு ஆதரவோட போவார். இந்த ஆதரவை அவுடியா எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒன்னு நேரடியாவோ அல்லது அல்லாவிடத்தில் சிபாரிசு செஞ்சோ. அதே போல எப்படி தொழுகையை அல்லாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு அடியான் ஒரு பணிவு நான் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அந்த பணிவு பயத்தோடு இருக்கிறாரோ, அதே போலதான் ஒரு தர்கால ஒரு தேவைக்காக வேண்டி போய் இருக்கக்கூடிய மனிதனும் இருக்கிறான். எனவேதான் அந்த கியாம் என்பது ஒரு இல்லாமல் செஞ்சாலும் கிப்லாவை முன்னோக்கி செய்து இல்லை என்றாலும் அல்லது தக்பீர் கட்டி இல்லை என்றாலும் சரி அந்த கியாமும் இபாதத்து தான். எனவே அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்பட்டதால் அது சிறு. ஆகவே இப்ப இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ப நம்ம விஷயத்துக்கு வரோம். இந்த கிதாபுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த கிதாபு ஒரு நாலஞ்சு பகுதியா இமாம் பிரிச்சு வச்சிருக்கான். அதுல முதல் பகுதியில நமக்கு இமாம் அவர்கள் இந்த தௌஹீத் ஃபில் இபாதாவதான் நமக்கு புரிய வைக்க போறாங்க, அதனுடைய அவசியத்தை சொல்ல போறாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போறாங்க. அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு ஆபத்தானது என்பதை நமக்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து அவர்கள் தெளிவுபடுத்த இருக்கிறார். உலகத்தில் நீங்க நல்ல குர்ஆனை ஆழமா படித்தவர்களாக இருந்தீர்கள் என்றால், ஹதீஸ ஆழமா நீங்க கவனித்தவர்களாக இருந்தீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பார்வையிலையும் ரசூலுடைய பார்வையிலையும் பிரச்சனைன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. பிரச்சனை என்று ஒன்றிருக்கிறதால் அல்லாஹ்வை தவிர ஒருவர் வணங்கப்படுவார். இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கோபத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை எதிர்நோக்குகிறான் என்றால், மிகப்பெரிய அழுத்தத்தோடு ஒரு கட்டளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், முதலாவது கட்டளை தௌஹீத் இபாதத்துல்லாஹி வஹ்தஹும் லா ஷரீக லஹு. அல்லாஹ்வுடைய தடைகளில் மிகப்பெரியது அல்லாஹு அல்லாதவர்களை வணங்குவதை விட்டு தடுப்பது. இந்த ரெண்டை சுற்றி தான் குர்ஆன் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும், ஹதீஸ்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த புரியாததுனால எப்படி நபிமார்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் இருந்த மக்கள் சிலைகளை வணங்கி சொல்லீங்க, சிலைகளையோ சிற்பங்களையோ ஓவியங்களையோ அல்லது இந்த பல பொருட்களையோ வணங்கி அல்லாஹ்விற்கு ஷிர்க்கு செய்தார்களோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள் என்று நம்பிக்கொள்கின்ற மக்கள் மீண்டும் ஷிர்க்கினுடைய வேறு ஒரு தோற்றத்திலே விழுந்து விட்டார்கள். ஏன் ஷிர்க் என்பது ஷிர்க், அது நீங்க சிலையை வணங்கினாலும் சரி சிலுவையை வணங்கினாலும் சரி புரியலையா, ஷிர்க் என்பது ஷிர்க். நீங்கள் ஒரு சிலையை வணங்கினாலும் சரி அல்லது ஒரு இறைவேசனை வணங்கினாலும் சரி அல்லது ஒரு நபியை வணங்கினாலும் சரி, கிறிஸ்தவர்கள் யாரை வணங்கினாங்க, ஒரு நபியை நபி முருசரை மிகப்பெரிய ஒரு நபியை வணங்கினார்கள். அதனால அவர்கள் செய்தது ஷிர்க் இல்லை என்று அதான் விட்டுட்டானா? அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொல்ல அதுலேயும் சில பேர் இருந்தாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய குழந்தை இல்லை என்று சொன்னார்கள் இருந்தாங்க. ஆனா இபாதத்தை என்ன செய்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தார்கள், அவர்களிடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் கண்குருடர்களை பார்வை உள்ளவர்களாக மாற்றியதையும் குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்ததையும் சரியா, இதை அவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சக்தியால் செய்தது என்பதாக நம்பிக்கொண்டு ஈசா நபியிடத்திலே துஆ கேட்க ஆரம்பித்தார்கள். இவர்களையும் அல்லாஹு தஆலா முஷ்ரிக் ஷிர்க் செய்தவர்கள் என்றுதான் சொல்கிறார். அப்ப ஆகவே அல்லாஹ் அல்லாதவரை வணங்குவது, வணங்கப்படக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி. அப்ப முஸ்லிம்கள் பலர் இந்த மாதிரி ஷிர்க்ல விழுந்து அல்லாஹுடைய மஸ்ஜிதில் தொடர வேண்டியவர்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் நீங்க கபூர்ல போய் அங்க உள்ள அவுலியாக்களை வணங்குறது தூங்குறது அவங்களுக்கு சுஜூது செய்யறது அவங்களுக்கு நேர்த்து செய்யறது அவங்களால நன்மை தீமை நடக்கும் என்பதாக, நன்மை தீமை நடக்கும் என்றால் நன்மை அவங்களால நடக்கும் நமக்கு வரக்கூடிய தீமை அவங்களால அகன்று போயிடும், இப்படியான நம்பிக்கையில எப்படி அதாவது இஸ்லாமிற்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலை வழங்குகிறத்துல கோயில்கள் உருவாகிவிட்டனவோ புரியுதுங்களா, அந்த மாதிரி முஸ்லீம்களிடத்துல தர்காக்கள் என்ற பெயர்கள் மஷ்ஹத் என்ற பெயர்ல வரியஷ் என்ற பெயர்கள்ல முஸ்லிம்கள் இன்னொரு ஒரு கோயில்களை இஸ்லாமிற்குள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி அந்த கோயில்கள்ல அல்லது சர்ச்சுகள்ல என்னென்ன இபாதத்துகள் அல்லாஹ்வை தவிர மக்களுக்கு அதாவது அங்குள்ளவர்களுக்கு செய்யப்படக்கூடிய அந்த வழிபாட்டு சடங்குகள் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டார். புரியுதுங்களா இல்லாம பாத்துக்கிட்டே இல்லையா எல்லாம் ஊர்ல இருக்குதா இல்லையா? ஊர்ல இல்லைனா திருவாரூர் காரங்க அவங்களோட நோட்டீஸ் வாங்கி பார்த்துக்கலாம். இல்லாம எவ்வளவு என்ன அசிங்க அசிங்கமான என்னென்ன செயற்கூடு கந்தூரி என்னென்ன விஷயம் ஊர்ல உங்களுக்கு நாம தெரியாம இருக்குமா சொல்லுங்க? நாம தெரியுமா தெரியாதா? முத்துப்பேட்டை தெரியுமா தெரியாதா? கோவளம் தெரியுமா தெரியாதா? இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு நாளுக்கு நாள் எப்படி தூரம் தூரமா போய் பாக்குறது அதாவது சேலத்துக்கு போறது சிரமமா போனோம்னா ஊருக்கு ஊர் வந்து கடைசியில ஊருக்கு ஊர் போறது சிரமமா போனோம்னு தெருவுக்கு தெருவுக்கு வந்து மெட்ராஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சில ஏரியாக்கள்ல வீட்டுக்கு வீடு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வீடு எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அதாவது வீட்டுக்கு வீடு எப்படி கரெக்டா கவர் உண்டாக்க முடியும் அவங்களே வந்து ராத்திரில சொன்னாராம். இந்த இடத்துல எனக்கு ஒரு நினைவு ஸ்தலம் ஏற்படுத்து எனக்கு ஒரு கொடிய நட்டு வைன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல ஒரு மேடை பார்த்தீங்கன்னா இல்லையா கிருஷ்ணாப்பேட்டை ராயப்பேட்டை வண்ணாரப்பேட்டை அவங்களுக்கு அவுளியாவுக்கு வந்து நினைவு மண்டபம் நினைவு மண்டபம்னா ஒரு தளத்தை அமைச்சிருவாங்க. அதுல 4 கோடி பச்சை கலர் ப்ளூ கலர் சிவப்பு கலர்ல கொடி அந்த அவுளியாவுடைய பிறந்த நாள்ல இங்க விசேஷம் நடக்கும். அது போக வியாழக்கிழமை வியாழக்கிழமை விசேஷம் இங்க இருந்து வேண்டிக்கிட்டா இங்க இருந்து இந்த கொடியில இருந்து நேரம் கனெக்ஷன் நம்ம போயிடும் இவங்க போயிடும் நாகூர் இப்ப ஊர்ல இருந்து பேசுறாங்களா இல்லையா? அப்ப நாமே மெட்ராஸ்ல இருந்து நாகூர்ல அவுளியாட்ட பேச முடியாது. அந்த மாதிரி டெக்னாலஜி கூட கூட சிறுத்தையுடைய டெக்னாலஜி கூட்டிகிட்டே போயிடுச்சு. கிதாபு தௌஹீத் கிதாப் என்றால் நூல் தொகுப்பு புத்தகம் அத்தௌஹீத் அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு நம்ம இப்ப சொன்னோம். இப்ப இந்த கிதாபுல எந்த பிரச்சனையை பற்றி இமாம் அவர்கள் மிக ஆழமாக அழுத்தமாக பேசப்போகிறார்கள் எது சார்ந்ததை மட்டும் இந்த தௌஹீதுல பேசப்போகிறார்கள் என்று சொன்னோம். அத்தௌஹீத் சார்ந்த தௌஹீத் முந்தைய 2 தௌஹீதுல பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. இந்த 3வது தௌஹீத் எதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தூய திருக்கலிமா எந்த தௌஹீதை உணர்த்துகிறதோ அதுலதான் பிரச்சனை. எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த கிதாபுடைய முதல் பகுதியில இமாம் அவர்கள் புரிய வைக்கப் போகிறார்கள். முதலாவது வசனம் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய சூரா அஸ்-ஸாரியாத் 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம் وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ مَا أُرِيدُ مِنْهُمْ مِنْ رِزْقٍ وَمَا أُرِيدُ أَنْ يُطْعِمُونَ إِنَّ اللَّهَ هُوَ الرَّزَّاقُ ذُو الْقُوَّةِ الْمَتِينُ வசனங்களை குறிப்பிடும் பொழுது இமாம் அவர்கள் நூல் சுருக்கமாக இருக்கிறதற்காக உங்களுக்கு வசனத்தினுடைய சில பகுதிகள் அல்லது முதல் பகுதியை மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்காக வேண்டிதான் நம்ம உங்களுக்கு சூராவுடைய பேரு அந்த சூராவுடைய எண்ணு அதனுடைய வசனங்கள் சேர்த்து உங்களுக்கு எழுதி கொண்டு வந்திருக்கிறோம். எதுக்காக? நீங்க வீட்டுல போய் படிக்காம மூடி வச்சிருக்கணும் சொல்லி சரியா? அடுத்த நாள் வரும்பொழுது அப்படியே வரணும். வீட்டுல போய் நீங்க படிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அதை நம்ம உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறோம். தயவு செய்து அந்த வசனத்தை ஒரு நோட் போடுங்க. நோட் போட்டு முழுமையா அந்த வசனத்தை எழுதி அதனுடைய தர்ஜுமாவை ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ உங்களுக்கு இலகுவான மொழியில அதை எழுதுங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து சில கருத்துகள் இங்க பாடத்துல கேட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மேலும் அந்த வசனத்தை இன்னும் எவ்வளவு புரியலாம் என்பது நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சிந்திங்க. சிந்திச்சு அதையும் பதிவு செஞ்சு ஒரு தனி நோட் ரெடி பண்ணுங்க. அது வாழ்க்கையில உங்களுடைய ஒரு கையேடாக எப்போதும் வைத்துக்கணும். இவ்வாதத்தை தொழிலை நினைவுபடுத்தக்கூடிய நீங்களும் படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாரர்களும் போதிப்பதற்கு ஒரு துணையாக ஒரு கையேடாக இருப்பதற்கு உன்னை ரெடி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒமா ஹலாக்குது ஒமா இல்லை ஹலாக்குது படைத்தேன். அப்ப ரெண்டையும் சேர்த்தா ஒமா ஹலாக்குது நான் படைக்கவில்லை. அல்ஜின்ன மனிதர்களுக்கு அல்ஜின்ன ஜின்களை ஒரு இன்ச மனிதர்களை ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை இல்லா தவிர லீ காரணத்துக்காக. லீ என்பது அருகில பல அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தம் அதற்குரிய அர்த்தம் காரணத்தை விவரிப்பது. யாபுது நீ யா மூணுக்கு அடுத்து ஒரு யா இருக்கும் அந்த யாவும் போக்கிடுவாங்க. அரபியில குர்ஆன்ல இல்லா லியஅபுதுனீன்னு இருக்கும். இந்த லா யஅபுதூன் யஅபுது யஅபுதானி யஅபுதூன்னு இருக்கும். அந்த லா வந்ததுனால ஃபஇல்ல உள்ள நூன் போயிடுச்சு இல்லா லியஅபுதூன். அப்புறம் முத்தக்கல்லினுடைய யாவை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது ஃபஇல்ல நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால ஒரு துணைக்காக வேண்டி அந்த நூன் நூனுல் விகாயான்னு சொல்லுவாங்க. அந்த நூனை சேர்த்திருக்காங்க இல்லா லியஅபுதூனி அப்படின்னு யாவோட இருக்கும். முத்தக்கல்லினுடைய யாவோட அதையும் குரானுக்காக அதே போல அரபி மொழியுடைய வழக்கத்தின் அடிப்படையில் நிறுத்துறதுக்கு லேசா இருப்பதற்காக அந்த யாவையும் எடுத்துலாம். இது எப்படி உதாரணமா குரானுடைய நிறைய துவாக்கள் நீங்க சொல்லுங்க. ரப்பி ருஸ்லி ரப்பி இன்னிய வலம்து நஃப்ஸி ரப்பி அங்க எப்படி இருக்கு பா முஷத்தத் அதுக்கு கஸ்ரா இருக்கு இருக்கா இல்லையா அங்க எப்படி இருக்கும் ரப்பின்னு இருக்கும். எப்படி இருக்கும் புரியுதா இல்லையம்மா எப்படி இருக்கோங்க ரப்பின்னு யாவோட என் இறைவா எனது ரப்பே அப்படின்னு யாவோட சேர்ந்து இருக்கும். சுருக்கத்துக்காக லேசுக்காக வேண்டி அந்த யாவை எடுத்துட்டாங்க. அப்ப எப்படி இருக்குது ரப்பி குரான் உள்ள பெரும்பாலான துவாக்களை பாருங்க ரப்பி ரப்பி ரப்பின்னு இருக்கும். சிந்திச்சு பார்க்கணும் எப்படி ஏன் இந்த இடத்துல கசரா வந்துச்சு ஜெர் வந்துச்சு நம்மால இருக்கணும்னா கசரா வரும். ஏன் வரும் முத்தகளினுடைய யா சேர்க்கப்பட்டதுனால. புரியல லேசுக்காக வேண்டி அந்த யாவை எடுத்துட்டாங்க. அவர்கள் என்னை வணங்குவதற்கே அவர்கள் என்னை வணங்குவதற்கே அப்ப நான் படைக்கவில்லை ஜிங்களை மனிதர்களை அவர்கள் என்னை வணங்குவதற்கே தவிர. என்ன அர்த்தம் வருது இல்ல அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா ஜிங்களை மனிதர்களை படைத்தான். இப்ப பாருங்க ஒரு விஷயத்தை உறுதியிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அதுக்கு பல விதமா சொல்லுவீங்க. ஒன்று இதுக்காகத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றது இதுக்குத்தான் நான் வந்தேன் இதுக்குத்தான் நான் போனேன் இதுக்காகத்தான் நான் பார்த்தேன் இதுக்காகத்தான் நான் வாங்கினேன். புரியுதுங்களா இல்லையா இப்படி சொல்றது இது அழுத்தத்தினுடைய முதல் படி. இதே இந்த அழுத்தம் என்பது எதிரில் உள்ளவங்க மறுத்து மறுத்து பேசும்போது எதிரில் உள்ளவங்க சொல்லிக்கிறீங்களா இல்லையா மறுத்து மறுத்து பேசும்போது நீ இப்படி சொல்ல மாட்டீங்க. இப்ப ஒருத்தர் கேட்கிறாரு நீ ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க எதுக்கு வந்தீங்கன்னு உங்களை பார்க்கலாம் வந்துருப்பீங்க இல்ல வேதத்துக்கு இல்லமா உங்களை பார்க்கலாமா வந்துருப்பீங்க. இப்ப நேரம் கட்சியில நீங்க வேதத்துக்கு வந்தீங்களா இல்லமா உங்களை பார்க்கலாமா வந்து அப்படின்னு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இல்ல நீங்க வேற எங்காச்சும் வந்தாலும் வந்துருக்கலாம் அப்படிங்கும் போது நாலாவது தடவை வேற எதுக்கு நான் வரவே இல்லை இதுக்குத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்க கடைசியில சொல்லிங்க இதை தவிர வேற எதற்காகவும் நான் வரவில்லை. அப்ப ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு கடைசியா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் மறுப்பது உறுதிப்படுத்துவது. மறுப்பது உறுதிப்படுத்துவது நான் வரவே இல்லை இது மறுப்பது இதற்காகத்தான் உறுதிப்படுத்துறது உங்களுடைய வருகையினுடைய நோக்கம் இதுதான் என்று உறுதிப்படுத்துறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது இந்த அடியார்கள் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்குறாங்க வணங்குறாங்க தூதர்களை அனுப்பி அல்லாஹ் சொல்றான் இபாதத்தை அல்லாஹ் புரிய வைக்கிறான் தான் ரப்புங்கிறது அல்லாஹ் புரிய வைக்கிறான் புரியுதா தன்னுடைய வல்லமைகளை அல்லாஹ் காட்டுறான். ஆனா இந்த மக்கள் மறுத்து கொண்டே செல்கிறார்கள் அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய தூதர்களிடத்துல சண்டை செய்து கொண்டே செல்கிறார்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள் அவர்களை கொல்ல பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவுதான் தெளிவுபடுத்தினாலும் இப்ப ஒரு சிலையை வணங்குறாங்க ஒருத்தன அல்லாஹ் அல்லாதவர்கள் ஒருத்தன் வணங்குறாங்க எவ்வளவு புரிய வைக்கப்படுது அதுக்கு எந்த சக்தியும் இல்ல அது பார்க்காது கேட்காது ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் அதுதான் போய் வணங்கலாம். இந்த மாதிரி நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்ற அடியானே உன்னையும் ஜின் இனத்தையும் நான் நீங்கள் எல்லாம் என்னை வணங்குவதற்காக இதை தவிர வேறு நோக்கத்துக்காக படைக்கவே இல்லை. அப்ப நீ படைக்கப்பட்ட நோக்கம் என்னை நீ வணங்க வேண்டும் இபாதத்துகளை எனக்கு நீ செய்ய வேண்டும் இல்லா அமுதும். அப்ப இதுக்குதான் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இப்ப அம்பாசர் அதே போல பின்னாடி வந்து சகாபாக்கள் தான் எழுங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அல்லாஹுவை வணங்குவதற்கே தவிர, என்னை வணங்குவதற்கே தவிர என்று சொல்லும் பொழுது நடக்க முடிய நபிசுல்லாஹுடைய காலத்துல வாழ்ந்த குறைசிகள் நல்லா கவனிக்கணும், கேட்கிற கேள்வி பதில் சொல்லும், அல்லாஹுவை வணங்க மறுத்தார்களா இல்லையா? அல்லாஹுவை அவர்கள் வணங்க மறுத்தார்களா என்றால் வணங்க மறுக்கவில்லை. அவர்கள் எதை மறுத்தார்கள்? அல்லாஹுவை மட்டும் வணங்குவதை மறுத்தார்கள். அவங்களுக்கு டிஸ்டர்ப் அல்லாஹ் வணங்குவது இல்ல, அல்லாஹுவை மட்டும் வணங்குவது அதுதான் டிஸ்டர்ப். வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மட்டும் செய்வது அதுதான் டிஸ்டர்ப். ஆகவேதான் இந்த இல்லாலி அபுதூன் என்பதற்கு ஐ இல்லாலி வஹிதூனி, நான் ஒருவரை மட்டும் வணங்குவதற்கே தவிர. இரண்டாவது வசனம் சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ وَلَقَدْ سَتَوَتَّمَاهَ அந்திச்சு உறுதியா அல்லாஹ் பேசுறான். நாம் ஒரு அழுத்தம், கது ஒரு அழுத்தம், திட்டவட்டமாக நாம் அனுப்பினோம், நாம் அனுப்பினோம் எல்லா சமுதாயத்திலும், அரபு பேசுறவங்க, அஜமி பேசுறவங்க, ஆங்கிலம் பேசுறவங்க, எல்லா கண்டங்களிலும் வசிப்பவர்களுக்கும், ஃபீ குல்லி உம்மத்தின் எல்லா உம்மத்துகளிலும், ரசூலன் ஒரு தூதரை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு தூதர் எல்லா சமுதாய மக்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார். சரி, அந்த தூதருக்கு நாம் என்ன பொறுப்பு கொடுத்தோம்? அந்த தூதர் மக்களிடத்தில் சென்று என்ன பணி செய்ய வேண்டும் என்று சொன்னோம்? அன்னை அபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள், உலகி தனிபூ விலகிக் கொள்ளுங்கள், அத்தாஹூத் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய தெய்வங்களை, யாரையெல்லாம் மக்கள் வணங்குறாங்களோ. புரியுதுங்களா? இந்த தாகூத் என்பது ஒரு சின்ன விளக்கத்தை சேர்த்துக்கணும். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நபிமார்களையும் வணங்குறாங்க மக்கள், சாலிஹீன்களையும் வணங்குகிறார்கள், மலக்குகளையும் கூட வணங்குகிறார்கள், அது போக சிறைகளை, பேய் பிசாசு, ஜிங்களை, சைத்தான்களையும் வணங்குகிறார்கள். இந்த தாகூத் என்ற வார்த்தை இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுமா? அதாவது நபிமார்கள், சாலிஹீன்கள், மலக்குகள், அப்புறம் ஜின், ஷைத்தான், சிலைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுமா என்றால் இல்ல. இந்த தாகூத் என்பதுல இந்த ஜின், ஷைத்தான், அது கூட சிலைகள், அதாவது எவை தான் வணங்கப்படுவதை ஏற்றுக்கொள்வது திருப்திப்படுகிறதோ. இப்ப நபிமார்கள் வணங்குகிறார்களே, நபிமார்கள் இந்த இபாதத்தை அவர்கள் வணங்க சொன்னார்களா, அல்லது அவர்களுக்கு தெரியாமல் இந்த மக்கள் செய்கிறார்களா? அவங்களுக்கு தெரியாமல் இந்த மக்கள் செய்யறாங்க. அதே போல இளைஞர்களை, சாலிஹீன்களை மக்கள் வணங்குகிறார்களே, சாலிஹீன்கள் அப்படி சொன்னார்களா, அப்படி தான் வணங்கப்படுவதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. அதே போலதான் மலக்குகள். அப்ப தாகூத் என்பது தான் வணங்கப்படுவதை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லது தன்னை வணங்க வேண்டும் என்று மக்களை தூண்டியவர்கள். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு இப்படி அர்த்தம் வழங்கக்கூடாது, தப்பா? அப்ப அல்லாஹ், அதாவது நபிமார்கள் மக்களை, மற்றவர்களை வணங்கலாம், சாலிஹீன்களை வணங்கலாம், அந்த அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? வரக்கது வாழ்த்துனா திட்டவட்டமாக நாம் அனுப்பினோம், ஃபீ குல்லி உம்மத்தின் எல்லா உம்மத்திலும், ரசூலன் ஒரு தூதரை, அனிஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலித்தனிபு தாகூத், தாகூத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கப்படக்கூடியதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. அப்ப நபிமார்கள், சாலிஹீன்கள் மலக்குகளில் வரமாட்டாங்கன்னு சொன்னோம், கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆனா அவர்களையும் வணங்குவது கூடாதா? கூடுமா? கூடாது. அப்ப என்ன அர்த்தம், எப்படி வணங்கப்பீங்க அர்த்தம்? தாகூத் என்பதற்கு அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியதையும், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியதையும் விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை தவிர மற்றவர்களை வணங்க தூண்டுபவர்களையும் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியவற்றை விட்டும் சொல்லுமா விலகிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அல்லாஹுவை தவிர பிறரை வணங்க தூண்டுகிறார்கள், அவர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இப்ப கவனிங்க, இப்ப ஒரு கூட்டமோ அல்லது ஒரு ஒரு புரோகிதரோ அல்லது ஒரு சாமியாரோ யாரோ அல்லது யாரோ ஒரு ஜாதி மலக்குகளை வணங்க சொல்றாருங்களா, அல்லது ஒரு நபிய வணங்க சொல்றாரு, அல்லது ஒரு சாலகி ஒரு நல்லவருடைய கபரையோ நல்லவரையோ வணங்க சொல்றாரு. இப்ப அல்லாவுடைய இந்த கட்டளையினுடைய இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றது நமக்கு, தூண்டுகிறார்களோ தூண்டுகிறவர்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம், அவர் யார் வணங்க சொல்றாரோ அது தப்பு வணங்காதீங்கன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா உங்களுக்கு, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடியவற்றை விட்டு விலகுதல். இந்த தாகூத் என்பதுல அந்த செயலை அது புரிந்து கொள்வது. அவ ஜின்கள் சைத்தான்கள் தாங்கள் வணங்கப்படுவதை ஏற்றுக்கொள்கின்றன, புரிந்து கொள்கின்றன. அதே போல சாமியார்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் தான். இப்ப நபிமார்கள் அப்படி ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்தார்கள், ஆனா மக்கள் வணங்குறார்கள். சாலிஹீன்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்ல மறுத்தார்கள், அவர்களை வணங்குவதும் இந்த ஆயத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்றால் தடை செய்யப்பட்டிருக்கீங்க. தாகூத் என்றால் வணங்கப்படக்கூடியது மட்டுமல்ல, வணங்க தூண்டுபவர்கள், அல்லாதவை தவிர பிறரை வணங்க தூண்டக்கூடியவர்கள். அப்ப யாரெல்லாம் அல்லாதவை தவிர பிறரை, அந்த பிறர் யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவுலியாக்களாக இருந்தாலும் சரி, மலக்குகளாக இருந்தாலும் சரி, அவர்களை வணங்க யார் தூண்டினாலும் அவரை விட்டு விலகுங்கள் என்று சொல்லும் பொழுது அதில் என்ன கட்டளையும் உண்டாக இருக்கு, அந்த கட்டளைக்கு அர்த்தமே என்ன, அவரை விட்டு ஏன் விலக சொல்றோம், அவர் தப்பானது சொல்றார், அவர் சொல்றது தவறு, அவர் சொல்றது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிரானது, எனவேதான் அவரை விட்டு விலகணும். புரியுதுங்களா இல்லையா, இப்ப சைத்தானை விட்டு விலகுங்கள் என்ன அர்த்தமா, சைத்தானுடைய செயலை செய்யாதீர்கள், கெட்டவனை விட்டு விலகுங்கள்மா. இப்ப ஒரு கெட்ட நண்பரோட சேராதீர்கள், ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு உபதேசம் பண்ணாங்க அதுக்கு என்ன அர்த்தம், சரி அவனோட சேரக்கூடாது அவன் சேர சேரலாம் சிந்திக்கிற அர்த்தம் என்ன அர்த்தம், கெட்டவனோடு சேராது என்றால் அவனோடு சேராது என்றால் அவனது செயலையும் செய்யாதுங்கிற அர்த்தம் தான். அப்ப தாகூத் அல்லாஹ்வை தவிர பிறரை வணங்க தூண்டுபவர்களை விட்டு விலகுங்கள் என்றால் அவர்களுடைய செயலை நீங்கள் செய்யாதீர்கள். அடுத்து பாருங்க மூன்றாவது வசனம், 17வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், சூரத்துல் இஸ்ரா. வகதா ரப்புக, அல்லாஹ் முடிவு செய்து ரப்பு முடிவு செய்து விட்டான், நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறான், அல்லா தபுது நீங்க வணங்காதீர்கள் இல்லா ஐயாவு அவனை தவிர, ஒரில் வாலி தெய்வீஸ்தானா பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், வஅபுதுல்லாஹ் அல்லாஹுவை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள், இணையாக்காதீர்கள், கூட்டாக்காதீர்கள், சமமாக்காதீர்கள். வஅபுது ரப்புக்கும் உங்களது இறைவன் அழைக்கும் உங்கள் மீது, உங்கள் மீது உங்கள் இறைவன் உங்களுக்கு தடுத்ததை எல்லாம் நான் ஓதி காண்பிக்கிறேன். அதுல முதலாவது என்ன, அல்லா துஷிரி கூபிஹி ஷைஆ அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள். இப்ப கொஞ்சம் கவனிங்க, எத்தனை வசனங்களை இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 5 வசனங்களை இந்த முதல் பாடத்தில் சொன்னார். இந்த 5 வசனங்களையும் இதை கொஞ்சமாவது கவனமாக படித்து சிந்திக்கக்கூடியவர் புரியக்கூடிய முதல் விஷயம் என்ன, இந்த 5 வசனங்கள் மட்டுமல்ல, இந்த 5 மாதிரி இன்னும் 500 வசனங்கள் இருக்கின்றன. அந்த 500 வசனங்கள் இருந்து இந்த 5 வசனங்கள், இந்த வசனத்திலிருந்து தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம், ஒரு அடியார் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால், மூமினாக இருக்க வேண்டும் என்றால், அவன் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவனது வாழ்நாளில் வாழ்க்கையில் வணங்க வேண்டும். அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு இவன் விலகி இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவை வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர பிறருக்கு செய்வதை விட்டும் அவன் விலகி இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒன்று அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகி இருக்க, அப்படி சொல்லும் பொழுது இந்த சிலைகள் சைத்தான் எல்லாம் வந்துடும். இன்னொரு வார்த்தை சொன்னோம், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை தவிர பிறருக்கு செய்யாமல் இருப்பது. அப்படி சொல்லும் பொழுது என்ன கருத்து வந்துருவாங்க, நபிமார்களுக்கு இபாதத்து செய்வதை, சாலிகங்களுக்கு இபாதத்து செய்வதை, மலக்குகளுக்கு இபாதத்து செய்வதை, அவர்களை கொண்டு நன்மை தீமை நடக்கும் என்று நம்புவதை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பணிவு மரியாதை ஆதரவு பயத்தில் எதையாவது ஒன்றை நபிமார்களுக்கோ சாலிகங்களுக்கோ மலக்குகளுக்கோ செய்வதை, அதையும் விட்டு விடுறது. புரிஞ்சுன்னா ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து வரைய இன்றைக்கு நம்ம முஸ்லீம் உமத்து செய்யக்கூடிய சிறுக்கு இருக்குது. அவர்கள் சிலைகளை வணங்கல, அவர்கள் சைத்தான அழைக்கல, புரியுதுங்களா? இந்த தவறான எண்ணத்துலதான் சைத்தான்களை வணங்கினால், சைத்தான்களை அழைத்தால், ஜிங்களுக்கு பூஜை செய்தால், ஜிங்களுக்கு நன்மை தீமைக்காக பிரார்த்தனை செய்தால்தான் சிறுக்கு, மற்றதெல்லாம் சிறுக்கு இல்லைன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆகவேதான் இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து சொல்றோம். கவனிக்கமா, ஒரு வார்த்தை என்ன, அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியதை விட்டு விலகுவது. இரண்டாவது வார்த்தை என்ன, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர பிறருக்கு செய்யாமல் இருப்பது. அதான் பாருங்க, வதவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, வணக்க வழிபாடுகளை அவனை தவிர வேறு யாருக்கும் செய்யாதீர்கள். அடுத்த அல்லாவை வணங்குங்கள், அவருக்கு இணை வைக்காதீர்கள் என்றால் என்ன அர்த்தம், அல்லாவுக்கு சமமானவன் நினைச்சு நீ வணங்கினாதான் ஜாகி. இப்படி ஒருத்தர் சொன்னால் அவன் ஜாகி, அல்லாவுடைய இபாதத்தை பிறருக்கு செய்து விடாதே. புரியுதுங்களா? இங்க பாருங்க, இதுல கடைசியா ஒரு வசனம் சூரத்துல அனாமுடைய 151வது வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்தை பற்றி இவர் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று தஃப்ஸீர் சுயூத்தில் பதிவாகி இருக்கிறது. அதை இமாம் அவர்கள் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். ஏன் இங்க கவனிங்க, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆன்ல இருந்து சொல்லுவாங்க, ஹதீஸ்ல இருந்து சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு சஹாபாக்கள் தாபீன்கள் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கம் என்பது அவர்களிடமிருந்துதான் நமக்கு. இங்க பாருங்க, சஹாபாக்கள் இந்த தொழிலுடைய விஷயத்துல அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், பிறரை வணங்கக்கூடாது என்ற விஷயத்துல எவ்வளவு கவனமா இருந்தாங்க, அதுக்குதான் இவர் மஸ்ஊதுடைய கூற்றை பதிவு செய்கிறார்கள். இவர் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் அராத ஐயன் முறையிலா வசியத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹா காதிபத்துன் அல்லது அலைஹா காதமுஹு, ரெண்டு மாதிரி படிக்கிறோம். அதாவது நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறுதி உபதேசம். இறுதி உபதேசம்னா என்ன, கடைசியான உபதேசம், இதுக்கு பின்னாடி உபதேசம் பண்ண அந்த அர்த்தம் இல்ல. எந்த ஒரு உபதேசத்தை வாழ்நாளெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்து கொண்டிருந்தார்களோ, அதே போல முத்திரையிட்ட உபதேசம் என்று அர்த்தம் வைத்தால் என்ன அர்த்தம், அதாவது தீர்க்கமாக தெளிவுபடுத்தி இதுதான் என்னுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் எந்த நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு என்ன அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த அறிவுரை தான் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதியான தெளிவான உபதேசத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் இந்த வசனத்தை உபதட்டும். எந்த வசனம், ஆறாவது அத்தியாயத்தினுடைய 151வது வசனம். அந்த வசனத்தினுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, நிறைய கட்டளைகள் அல்லாஹ் சொல்றான். எதை முதல்ல அல்லாஹ் சொல்றான், சிறுக்கு செய்யாத என்ன அர்த்தம், இன்னொரு அல்லாஹ் சொல்லாத அர்த்தம், அது மட்டுமா அர்த்தம், அல்லாஹ்வுக்குள்ள இபாதத்தை பிறருக்கு செய்யாது. சரி, இதை எப்படி நம்ம விளங்குறோம், அடுத்து மாறுபடும் ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை பார்க்கிறோம். சஹீஹ் அல்-புகாரியில 6825 உங்களுக்கு தெரியுமா, அடியார்கள் மீது அல்லாவுக்குண்டான ரைட்ஸ், அடியார்கள் மீது அல்லாவுக்குரிய ரைட்ஸ், அல்லாவுக்குள்ள உரிமை என்ன சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு நபி சொன்னார்கள், அடியார்கள் அவனை வணங்க வேண்டும், அவனை யாரு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நிறுத்தினாங்களா வார்த்தையை நிறுத்தல, வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் அவர்கள் இணையாக்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க, இது ஒவ்வொன்றும் கவனிக்குமா, முஸ்லிம்களில் உள்ள இணை வைப்பவர்கள், முஸ்லிம்கள் உள்ள இணை வைப்பவர்களுடைய அந்த அறியாமையை இந்த ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஹதீஸும் மறுக்கிறது. என்ன அல்லாஹ்வை வணங்குவது என்றால் அல்லாஹ்வை மட்டும் ரப்பா ஏற்றுக்கொண்டது அப்படி அர்த்தம் அல்ல. இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு செய்வதென்றால் அந்த இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யாமல் இருப்பார். அந்த இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அந்த இபாதத்தை செய்யாமல் இருப்பது. பாருங்க வசனத்துல ஹதீஸ்ல பாருங்க எவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யஅபுதுஹு, அவர்கள் அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் சேர்த்து விடக்கூடாது. அவனுக்கு எதையும் சேர்த்து விடக்கூடாது என்றால் அவருக்குள்ள இபாதத்துல வேற யாரையும் கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது. ஏன் ரெண்டு அல்லாஹ் இல்லை என்பதை ரசூலுல்லாவுடைய காலத்துல வாழ்ந்த ஜாகிரியாவுடைய முஷிரிக்கிறது தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தான். அவர்களிடத்திலே கேட்டால் வானங்களை பூமியை படைத்தது யார் என்று அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்று. நபியை நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்வையை கொடுத்தது யார், உங்களுக்கு செவியை கொடுத்தது யார் என்று அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்று. நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இழக்கக்கூடியவன், உணவுகளை உற்பத்தி செய்யக்கூடியவன் யார் என்று அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்று. அப்ப ரெண்டு அல்லாஹ் இல்லை என்பதில் ஜாகிரியாவுடைய விஷயங்களும் தெளிவாக இருந்தார்கள். பிரச்சனை என்ன, அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய பணிவை நாங்க மற்றவர்களுக்கு செஞ்சு நாங்க பரிந்துரையை தேடுவோம்னு சொன்னாங்க, அது அல்லாஹ் ஷிர்க்குன்னு சொன்னாங்க. அந்த ஷிர்க்கை தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் உள்ளவர்களும் செய்யறாங்க. முதல் கண்டிஷன் அவங்க செய்து விட்டார். முதல் கண்டிஷன் என்ன, என்னவா முதல் கண்டிஷன், அவனை வணங்குவது, அவனோடு பிறரை சேர்க்காமல் இருப்பது. அதை செய்து விட்டால் அல்லாஹ் வாந்திபகம், அவன் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். அதோட சேர்த்து இந்த தௌஹீதுல் இபாதா தௌஹீது ஃபில் இபாதாவும் சேர்ந்தால்தான் அவரும் ஒரு முஃமினாக முஸ்லீமாக ஆகுவார். இப்படிப்பட்ட தௌஹீத் இருக்கிறே, இந்த தௌஹீதுக்கு தான் குர்ஆனிலே ஹதீஸிலே சிறப்பு வந்து இன்னைக்கு என்ன, நான் மூமின், நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டதுனாலேயே புராண ஹதீஸ்ல உள்ள அத்தனை சிறப்புகளுக்கும் தங்களை சொந்தக்காரர்களாக உரிமையாளர்களாக பலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் இமாம் அவர்கள் முந்தி அந்த பாடத்தை சொல்லிட்டு அந்த தௌஹீதின் அடிப்படையில அமைந்திருக்கக்கூடிய புரியுதுங்களா, அதற்கு அந்த கொள்கைக்கு தான் அல்லாஹ்வுடைய சிறப்பு இருக்கிறது. அதான் இந்த பாடத்துல சொல்ல வரா சூரத்துல் அன்ஆம்முடைய 82வது வசனம். பாடத்துடைய தலைப்பு என்ன, இந்த தௌஹீத், இந்த குருணி உங்களுக்கு இருந்தால், பாபு பப்லி தௌஹீத், தௌஹீதுடைய மேன்மை எப்படிப்பட்ட சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒமா யுகப்பாவுங்கிற குரு, பாவங்கள் மன்னிக்கப்படுவது, புரியுதா, இந்த தௌஹீதுடைய சிறப்பு என்ன, அதுல கொண்ட நேயத்தை அப்படி இஷாரா பண்ணிட்டு போறாங்கம்மா. தௌஹீத், இந்த தௌஹீதுனாலதான் பாவங்கள் மன்னிக்கப்படுது. சரியாக இருப்பதால் அப்படி சொல்லும் பொழுது 6வது அத்தியாயத்து யார் நம்பிக்கை கொண்டார்களோ, அல்லதீன ஆமனு, கவனிங்க, யார் ஈமான் கொண்டார்களோ, வலம் எல்பிசு, கலக்கவில்லையோ சேர்க்கவில்லையோ, ஈமானம் தங்களது நம்பிக்கையில், புரியுதா, அநியாயத்தை, தங்களது நம்பிக்கையில் அநியாயத்தை சேர்க்கவில்லையோ, அதுல நம்பிக்கையில அநியாயம், ஈமானில் அநியாயம் என்றால் என்ன, ஈமானில் அநியாயம் என்றால் ஷிர்க், அநியாயம் என்று அல்லாஹ் எதை சொல்கிறார், இந்த வசனம் இறங்கப்பட்ட போது சஹாபாக்கள் ஓடி வந்தான், யார் ரசூலுல்லா எங்களை யாரும் தவறு செய்யாமல் இருக்கிறார், திறந்து எல்லாரும் தப்பு பண்ணி இருக்கிறோமே, இப்படி பரிசுத்தமா பியூரா ஈமான் இருக்கு, எப்படி எங்களால வச்சிருக்க முடியும், ஏதாவது தப்பு தவறு நடந்திருக்கு. அப்ப ரசூலுல்லா இஸ்லாம் சூரா லுக்மானுடைய 13வது வசனத்தை சஹாபாக்கள் ஓடி காட்டினார். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா உனு என்று சொல்வது எதை என்றால், லுக்மான் சொல்கிறாரே இந்த ஷிர்க சொல்லுங்க, நிச்சயமாக இதை வைத்தல் மிகப்பெரிய அநியாயம், அந்த அநியாயத்தை அல்லாஹ் சொல்றார். அப்ப தங்களது ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லை என்று சொன்னால் அநியாயம் என்று எதை அல்லாஹ் சொல்கிறார், இதை வைத்த அப்ப ஷிர்க் கலக்காத பூமிங்கிறது தான். இங்கேயும் சொல்லுவோம், தர்காலையும் போய் சுற்று பண்ணுவோம், தர்காலையும் துவா கேட்போம், பள்ளிவாசலையும் நாங்கள் சொல்லுவோம், அல்லாட்ட கேட்போம், தர்காலையும் போய் நாங்கள் கேட்போம்னு சொன்னா அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஈமானில் சிறுக்கை கலந்து விட்டார்கள். புரியுதுங்களா, அல்லாஹ் என்ன சொல்கிறார், யார் ஈமான் கொண்டு தங்களது ஈமானில் சிறுக்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் உலாய்கள் அனுமதி பாதுகாப்பு உண்டு, அவர்கள் தான் முஹ்ததூன் ஹிதாயத்து பெற்றவர்கள். புரியுதுங்களா, ஹிதாயத் என்றால் முழுமையான இஸ்லாமிய மார்க்கத்தை உடையவர்கள், அதாவது எந்த இஸ்லாமிய மார்க்கத்தால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமோ அந்த ஹிதாயத்தை பெற்றவர்கள். இது பாருங்க புகாரியுடைய 3180வது ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுவாமி தருவது எல்லாம் அறிவிக்கிறார்கள். இந்த வசனத்தை கவனிச்சுக்கிட்டே வாங்க. மன் ஷஹித அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, யார் ஒருவர் சாட்சி சொன்னாரோ வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் வைத்திருந்தவர் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணை இல்லை, வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு நிச்சயமாக முஹம்மது அவருடைய அடிமையாக அவருடைய ரசூலாக இருக்கிறார், வஅன்ன ஈசா அப்துல்லாஹி வரசூலுஹு நிச்சயமாக ஈசா அல்லாஹ்வுடைய அடிமையாக அவருடைய ரசூலாக இருக்கிறார்கள், கடிமத்துகு இன்னும் அவருடைய திரு வாக்காக இருக்கிறார்கள், அல் ஆஹா இலா மரியம் அந்த வாக்கை மரியமுக்கு அல்லாஹ் கொடுத்தான், ரூஹம் மின்ஹு அவரிடமிருந்து விசேஷமான ஒரு உயிராகவும் இருக்கிறார்கள், வல் ஜன்னத்து ஹக்குன் வல் நார் ஹக்குன் சொர்க்கமும் உண்மை நரகமும் உண்மை, இப்படி யார் சாட்சி சொல்வாரோ அது கலஹுல்லாஹு ஜன்னா அலா மா கான மினல் அமலி, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அமலுக்கு ஏற்ப அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு நுழைப்பான். இந்த ஹதீஸ்ல நல்ல கவனிங்க, ரெண்டு விஷயம் உங்களுக்கு வரும். ஒரு விஷயம் என்ன, அல்லாஹுவை தவிர அவன் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை இல்லை, இந்த சாட்சியத்தை சொல்லணும். அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களுடைய சாட்சியத்தை சொல்லணும். இப்படி சொன்னாதான் சொர்க்கத்துக்கு என்ட்ரி, சொர்க்கத்துக்குள்ளார நுழைய முடியும். நுழைஞ்சதற்கு பிறகு அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு தரஜாத்துகள் கொடுக்கப்படுவது அலாமாக்கான விடலாமல் அமல்களுக்கு ஏற்ப. அப்ப ஒருவர் இடத்துல அமல் நிறைய இருக்குமா, அமல் நிறைய இருக்கு, ஆனா சகல சரியில்லை போக முடியுமா, இன்னைக்கு அப்படித்தான் ஏமாந்து இருக்கலாம் சில பேர், ரொம்ப பேரிக்கையா வருஷத்துக்கு ஒரு எந்தெந்த தர்காக்கு போனோம் எல்லாம் போயிடுவாங்க, அதே போல உங்களாவுக்கும் வந்துடுவாங்க. பிறகுமா அங்க சஹாதா உடைபட்டு விட்டது, சஹாதாவை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள், எனவே அமலை வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்குள்ளால போறது சஹாதாவை வைத்து, அங்க தர்காத்துகள் கிடைப்பது அமல்களை வைத்து. இந்த ஹதீஸுடைய இன்னொரு அறிவிப்பு பாருங்க, மின் அபுவாபில் ஜன்னத்தி சமானியத்தி ஐயா ஷாகர், கடைசியில் இருப்பார் எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவர் செல்லலாம். அப்ப இதுல என்ன தெரியுது, தௌஹீதுடைய சிறப்பு தெரிகிறது. அதே போல பாருங்க, அபூ ஸயீத் குதிரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இது ரசூலுல்லா இஸ்லாம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுக்கும் மூசா நபிக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யார் அல்லி மீஷை அல்லன் குறுக்கபி யாருலா எனக்கு ஒன்றை கற்றுக்கொடு, நான் உன்னை அறிவித்து திக்ர செய்கிறேன், அதன் மூலமாக துவா செய்கிறேன். அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசாவே நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, எனக்கென்று விசேஷமாக நீ ஒன்றை கொடுப்பதை நான் விரும்புகிறேன். அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா, ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் ஒரு தட்டிலும் லாயிலாக இல்லல்லா ஒரு தட்டிலும் இருந்தால் இந்த லாயிலாக இல்லல்லா உடைய தட்டுதான் சாய்ந்துவிடும் சாய்த்துவிடும். ஒன்று எனக்கு எந்த பிரச்சனையும் சென்று விட்டாலும் நீ இடத்திலே மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். எவ்வளவு ஆழம் இன்ன இந்த பூமி நிரம்ப நீ பாவத்தை கொண்டு வந்தாலும் நீங்க எனக்கு இணை வைக்காமல் என்னை சந்தித்தால் நீ செஞ்சிருக்கக்கூடிய பாவம் எவ்வளவு இருக்கு? இந்த பூமியில ஒரு காலடி வைக்கக்கூடிய இடத்த கூட நீ உடல எல்லா அளவுக்கு நீ பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்ட. நல்லா பாதுகாக்கணும். நல்லா சொல்லுகிறான், இப்படிப்பட்ட பாவங்களோடு இவ்வளவு நிறைய பாவங்களோடு நீ வந்தாலும் எனக்கு இணை வைக்காமல் என்னை சந்தித்தால் அதே அளவிற்கு நான் உனக்கு மன்னிப்பை கொடுப்பேன். இது எதுவுடைய சிறப்புங்க? சிறப்பு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல். அப்ப நல்ல கவனிங்க, அல்லாஹ்வை வணங்கிவிட்டு வந்தால் இந்த வார்த்தை இருக்குதா? எப்படி இருக்கு வார்த்தை? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல். அப்ப நம்முடைய இஸ்லாம்ல இந்த மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அல்லாஹ்வை இபாதத்து செய்யறேன், எனவே நான் தர்காவுக்கு போனா என்ன, எதுக்கு நேற்று சென்னாய் செஞ்சா என்ன, யாரை நம்புனா என்ன, யார்கிட்ட துவா கேட்டா என்ன, என்னத்துல வந்து எந்த விதமான ஈமான பாதிப்பு ஏற்படாது என்று நம்புகிறார்களே, ஏன் அவங்க இந்த ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் படிக்கிற? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ வறுமையில இடத்துல வரும்பொழுது பூமி நிரம்ப பாவம் இருந்தாலும் ஆனா உள்ளத்துல சிறுக்கு இல்லை என்றால் தான் நான் உன்னை மன்னிப்பேன். இப்ப நம்ம படித்த ஆயத்துகள் ஹதீசுகள், இந்த எல்லா ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் ஒரு முறை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து பாருங்க. இந்த ஹதீசுகள் இருந்தும் ஆயத்துகள் இருந்தும் நாம் பெறக்கூடிய முதன்மையான கல்வி, இந்த ஆயத்துகள் இந்த ஹதீசுகளில் இருந்து நாம் பெறக்கூடிய முதன்மையான கல்வி, அல்லாஹ்விற்கு மட்டும் வணக்க வழிபாடுகளை செய்வது, நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ்விற்கு பரிசுத்தமாக செய்வது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை தவிர பிறருக்கு செய்யாமல் இருப்பது, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகுவது. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்து புரியும். அது என்ன அப்படின்னா, அது இன்றைக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று, கவனிக்கணும், நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நம்ம இன்றைக்கு எப்படி இஸ்லாம இபாதத்தை வைத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறோம் என்று சொன்னால், அதாவது வாழ்க்கை, அதுல நம்ம செய்ய வேண்டியது என்ன, படிக்கணும், அப்புறமா சம்பாதிக்கணும், அப்புறமா கல்யாணம் பண்ணணும், அப்புறமா பிள்ளை குட்டிகள் பெற்றுக்கணும், அது போக வாழ்நாள் சம்பாதிக்கணும், நல்ல சாப்பிடணும், நல்ல தூங்கணும், நல்ல ட்ரெஸ், அவரை எப்பதான் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ வாழ்க்கையை கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும், சரியா? அதுல எப்பவாவது நேரம் கிடைச்சா அல்லது கொஞ்சமா நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் இபாதத்தை பண்ணிக்க வேண்டியது இல்லையா? கான்செப்ட் எப்படி இருக்கு? வாழ்க்கை இருக்காக அதுக்காக வாழ்ந்து, அதுக்கு வாழ்ந்தவர்கள் சகாபாக்கள், தாவியங்கள், நல்ல கவனிங்க, நான் திரும்ப முதல் வசனம் போறேன், நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி அதற்கு கழிந்தால்தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் இல்லையா? புரியல உங்களுக்கு? வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறு துணியை இவ்வாறு செலவு பண்றோம், பெரும்பகுதிய சாப்பிடுறது, தூங்குறது, சுத்துறது, இப்படியே பேசுறது, வைக்கிறது, இதுக்குதான் செலவு பண்ணிடுறோம். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா இல்ல நம்ம வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறோமா? இல்லையா? அப்ப இதுல நமக்கு ஒரு பெரிய படிப்பினை பாடம் இருக்கு. என்ன இருக்குன்னு சொன்னா, ஐந்தாள பரவாயில் தொழுது இருக்குல்ல, அதோட மட்டும் நம்ம நின்ற கூடாது. அது வந்து அடிப்படை, அது இல்லாம முடியாது. ரமலானுடைய நோன்போட மட்டும் நம்ம நின்றுவிடக்கூடாது. அது என்ன? ஒரு அடிப்படை. அதே போல ஒரு தடவை ஹஜ் செஞ்சாச்சு, ஒரு தடவை உம்ரா செஞ்சாச்சு, அதோட மட்டும் நிற்பது கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை நான் இபாதத்துக்கு செய்யறனா, அல்லாஹ் வணங்குறதுல கழிக்கிறனா என்ற கவனம் நம்மிடத்தில் இருக்கணும். ஏன் சகாபாக்களுக்கு தெரியாது இஸ்லாத்துல அஞ்சு தொழுதெல்லாம் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கினாங்களா? அவங்க நம்ம மாதிரி இருந்தாங்களா? என்ன துனியாவுடைய வேலை இருந்தாலும் அவர்கள் தொழுகையில் நின்றார்கள், இரவுல தொழுதாங்க, குரான் ஓதுனாங்க. எவ்வளவு பெரிய ஈடுபாடு! நம்மளையும் சகாபாக்களையும் சட்டம் நிறுத்தி வச்சா அவர்கள் எந்த அளவுக்கு துன்யாவை சம்பாதிக்கிறது நேரம் கொடுத்தாங்களோ அதை விட அதிகமாக ஆகிறதுக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு அதனால அவருடைய துன்யாவுடைய காரியத்திலையும் பறக்க செஞ்சான். அவ்வளவு ஹிலாபத்துடைய வேலையை பார்த்தாங்க உமர், அதே நேரத்தில் ராத்திரில தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, எவ்வளவு வேலைகளை செஞ்சாங்க. அவங்க இபாதத்தை முதலாவதாக வைத்து அவர்கள் நேரம் கொடுத்ததுனால அவங்களுடைய துன்யாவுடைய காரியத்தில் நல்லா பறக்கச்சுட்டான். நம்ம துன்யாவை முதலாவதாக வைத்து இபாதத்தை ரெண்டாவதாக, ஆகரத்துடைய விஷயத்தை ரெண்டாவதாகணும்னு துன்யாவையும் பறக்கத்தில்லாம போச்சு, நம்ம செய்த இபாதத்திலையும் இன்பம் இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்மள கேட்டா எல்லாரும் என்ன பதில் சொல்லுவீங்க? ஷார்ட்டா டைம் இல்ல, பிஜி, நேரம் இல்ல, பிஜி. என்னங்க நேரம் இல்ல? எல்லாமே வசதியா போச்சு. அந்த காலத்துல போன மாதிரி குதிரையா போறீங்க, அல்லது ஓட்டகத்திலேயா போறீங்க, அல்லது நடந்தா போறீங்க? ஒரு ஒரு ஹதீஸுக்காக 1000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சாங்க, அதோட இவ்வளவு இன்பப்படுத்தாங்க, இவ்வளவு துன்யாக்கள், அவ்வளவு குடும்பம், எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவர்கள் அதாவது ஆகிரத்துக்காக வேண்டி வாழ்ந்ததுனால துன்யா அவங்களுக்கு லேசாயிட்டே இருந்துச்சு. நம்ம துன்யாவை முதலாவதா வச்சதுனால துன்யாவையும் பறக்கத்துலாம போச்சு. இப்ப சொல்லுங்க, இங்க வந்து சம்பாதிச்சாச்சு, சேர்த்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தா இருக்கணும். யாரும் சொல்றீங்களா? சரி, வந்து திரும்ப இந்தியாவுக்கு போயிடுவோம், போயிட்டாங்க, போய் ஒரு மாதத்தை கட்டி, ஒரு மாதத்துக்கு கட்டி மக்களுக்கு படிச்சு, இன்னும் இங்க இருந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ தப்பா சொல்லி வச்சுக்காதீங்க. அப்ப எல்லாம் திரும்ப உடனே ஊருக்கு போயிருந்து டிக்கெட் போடுங்க சொல்ல வரல. இங்க வரவங்க நான் பத்தி பேசுறேன், நீங்க எல்லாம் அவையாட்டு அல்ஹம்துல்லா. நான் பொதுவான மக்களை பத்தி பேசுறேன், அதாவது இந்த இல்மு தீன்ல சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மக்களை பத்தி பேசிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது இந்த படித்த பாடம் யாருக்கோ என்பதல்ல, யாருக்கு இது நம்ம வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு உயர்வா இந்த இபாதத்தை சொல்றான், அப்படிப்பட்ட இபாதத்துக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த இபாதத்தை கொண்டுதான் அல்லாஹ் ஒருவனை வணங்குவதை கொண்டு, அதாவது ஷிர்க் செய்யாமல் இருக்கிறது மட்டுமல்ல, அல்லாவுக்குரிய இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கு. விஷயம் புரியுதுங்களா இல்லையா? சிறுக்கு செய்யப்பட்ட நம்ம தௌஹீத்வாதிகள் பிரச்சனை என்ன? நான் சிறுக்கு செய்யறேன், நான் சிறுக்கு செய்யறேன், ஒண்ணு பிரச்சனை. எந்த நோக்கத்துக்கு நீ படைக்கப்பட்டாயோ அதை நீ அல்லாவிற்கு கடமையான அளவை விட உபரியான வணக்கங்களை கொண்டு கூட்டிக் கொண்டே இருப்பது, சுண்ணத்து தொழுகிறது, நபில் தொழுகிறது, நபிலான நோன்புகள், ஜகாத்துக்கு மேல நபிலான தர்மங்கள், இந்த மாதிரி இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பது. அந்த சுகாதாரத்தாலும் நிர்வாகி திருவனா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3 நாட்கள் இன்றைய நாள் போக, நாளை மறுநாள், அதற்கு மறுநாள் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகள் நடக்கும். இன்று நாம் தௌஹீதை படித்தோம், இதனுடைய மற்ற விளக்கங்களும், அடுத்து ஷிர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதனுடைய வகைகளும் இன்ஷால்லாஹ் நாளைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லா சகோதரிகளும் கலந்து பயன்பெறுகிறது. ஜஸாகல்லாஹு கைரன், பாரக அல்லாஹு ஃபீக்கும்.
نفعني الله وإياكم بما قلت أستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.